மிக அதிகமாக அவருடைய அகச்சார்ந்து கொடுத்துருவார். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றுல அவருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா, அவருடைய பதியங்கள்ல மிக வெளிப்படையாக தெள்ளத்தெளிவாக அவருடைய பதியங்களிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அமைத்து சொல்லிடுவார் அகச்சான்று என்பதாக. அதனால சுவாமிகள் இப்ப சேத்தியார் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்று சொல்லுகின்ற பொழுது கிட்டத்தட்ட மிக்க நாயன்மார்களினுடைய வரலாற்றை அவர் சேகரிக்கின்ற அந்த இது உழைப்பு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய நிலையில வருகின்ற போது சுலபமாகிடுச்சு. ஏன் என்றதாக சொன்னால், மற்ற நாயன்மார்களை பற்றி சொல்லணும்னு சொன்னா அந்த ஊருக்கு போகணும், அந்த ஊரிலே வாழ்ந்தவர்களிடத்திலே கேட்கணும், அதற்கு பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சென்று கல்வெட்டுகளை பார்க்கணும், அப்படி எல்லாம் அந்த விஷயங்களை எல்லாம் சேகரித்து சிறுவரும் நிலையிலே நின்று அந்த பாடல்களை நம்பியாண்டா தம்பியினுடைய அந்த திருத்தொண்டர் திருவந்தாதி என்பதையெல்லாம் வைத்துக் கொண்டு சேக்கிழார் பெருமான் முழுமையாக அதிலே எது தோன்றுகிறது உண்மையான கருத்து அதை எடுத்துச் சொல்வார். அப்படி சேக்கிழார் சுவாமிகள் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது அகச்சான்று சுந்தரமூர்த்தியுடைய வரலாற்றிலே அதிகமாக அந்த பாடல்களிலே அமைந்திருக்கக்கூடிய நிலை. குறும்பை முலை உமையால் என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கலையநல்லூர் திருப்பதிகத்திலே மெய்மை புராணம் பலவும் மிக சிறப்பித்து, அந்த புராணங்கள் என்பதாக சொல்லி பல புராணங்கள் செய்திகளை எல்லாம் அந்த புராண செய்திகளுடைய அடிப்படை என்ன என்பதாக அமைத்து இருக்கின்றன. புராணம் என்பதாக அமைத்தால் அந்த புராணத்திற்கான அடிப்படை கரு என்பதாக அதை பார்க்கலாம். சத்தியம் என்பது சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதிலே நிற்க வேண்டும் என்பதுதான் அரிச்சந்திர புராணம். அரிச்சந்திர புராணம் என்பது மிகப்பெரிய புராணமா இருக்கலாம், ஆனால் அந்த புராணத்தினுடைய அடிப்படை மைய கருத்து கரு எதுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய சத்தியம் என்று சொல்லக்கூடிய தர்மம். ஆகவே புராணம் என்பது மெய்மை என்று சொல்லக்கூடிய அதிலே இருக்கக்கூடிய உட்கருத்து என்பதைத்தான் அது அடிப்படையாக கொண்டு அமைகிறது என்பதை சேத்துவார் பெருமான் மெய்மை புராணம் பலவும் மிக சிறப்பித்து இசையில் விளம்பினார் என்பதாக சுவாமிகள் மிக அற்புதமாக அமைக்கின்றார். அப்படி திருக்கலையநல்லூரிலே இருந்து அவர் அங்கே நின்று திரு குடமூக்கு அணைந்து பணிந்து பாடிப்போய் மங்கை பாகர் வளம்புழியை மருவி பெருகும் அன்பு உருக தங்கு காதலுடன் வணங்கி தமிழால் பரப்பி அரசினுக்கு திங்கள் முடியார் அடியளித்த திருநல்லூரை சென்றடைந்தார். திருநல்லூர் திருக்கலையநல்லூரில் இருந்து திருநல்லூருக்கு வருகின்றார் சுந்தரமூர்த்தி. அற்புதமாக அந்த பாதையை சுவாமிகள் எந்த இடத்துல இருந்து அடுத்த எந்த இடத்துக்கு வரான்னு சொல்லி அற்புதமாக நாட் போட்டுக் கொடுக்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படி அமைகின்ற பொழுது திரு இடை மருதூர் என்று சொல்லக்கூடிய தளத்திலே இருந்து புறப்பட்ட நிலை. அந்த திரு இடை மருதூர் தான் ரொம்ப சிறப்பான ஒரு பதிவு. ஏன்னா திரு இடை மருதூர் என்பதாக சொன்னால் அந்த திரு இடை மருதூர்லே ஒரே ஒரு திருப்புகள், ஆனால் 40 சீர் இல்லையா, 40 சீர்களை கொண்ட அந்த திருப்புகளானது திருவிடை மருதூருக்கு உரிய ஒரு சிறப்பு. அறிவு நுனி பணியணைய சிறிய துளி பெரியதொரு பாலரூபமாய் என்பதாக சொல்லக்கூடிய திருப்புகள். இந்த திருவிடை மருதூர் என்பது இடை மருது, இடையிலே மருத மரம் என்பது அதனுடைய தல விருட்சம். இது இடையில இருக்கக்கூடிய மருது. எதற்கு இடையில இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலத்திலே மல்லிகார்ஜுனம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம், அது அதை தலவிருட்சமாக கொண்டு விளங்குகிறது. ஆந்திராவில் ஸ்ரீசைலம் அது மல்லிகார்ஜுனம். இந்த பக்கம் திருநெல்வேலிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் அம்பாசமுத்திரத்திலிருந்து அந்த தலத்திற்கு திருப்புடைமருது, புடைமருது இது புடைமருது, இது மல்லிகார்ஜுனம். அர்ஜுனம் என்று சொல்லக்கூடியது வடசொல். ஆக இது இரண்டிற்கும் நடுவிலே அமைந்திருக்கக்கூடிய தலம் இந்த திரு இடை மருது. திரு இடை என்பதாக சொல்லி இந்த இடையிலே மத்தியம் என்பதாக மத்தியில் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு திரு இடை மருதூர் என்பதாக அமைத்திருக்கும். திரு இடை மருதூர் என்பதாக சொன்ன உடனேயே அந்த இடை மருதிலே இருக்கக்கூடிய அந்த பெருமான் எப்படி அந்த பெருமானுடைய இன்பம் என்பதை திருநாகர் சுவாமியை சொல்றார். திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய பெருமானுடைய இன்பம் அவருடைய இனிமை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பிலும். அந்த இன்பம் எப்படி இருந்ததுன்னு ஒன்னு ஒன்னா கம்பேர் பண்ணிட்டு வர்றார், ஆனா அதை விட என்பதாக சொல்லிடுறார். கனியிலும் முதல்ல சொல்றார், கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பிலும் பனி மலர் குழல் பாவை நல்லாரின் மூணு, தனி முடி கவித்து ஆளும் அரசினும் நாலாவது. இந்த நான்கு நிலை, முதல்ல கனி, கனி என்பதால் சொன்னால் முக்கணி, முக்கணியினுடைய சுவை பாருங்க, மா பல வாழ், இந்த மூலையினுடைய சுவைதான் மிக அற்புதமான சுவை என்பதாக சொல்லி கனியினுடைய சுவை. ஆனால் கனியினுடைய சுவையை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆகவே முதல்ல கனியினுடைய சுவையை வெளிப்படையா சொன்னார். ஆனால் அந்த கனியினுடைய சுவையை காட்டிலும் இந்த திருவிடை மருந்தூரில் இருக்கக்கூடிய சிவம் இனிமையானது. முதல்ல சொன்னார் கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பில், கரும்பிலே இருந்து சாறு, அதுல இருந்து சர்க்கரை, வெள்ளம், இந்த வெள்ளம் இருக்குது இல்லையா, அந்த வெள்ளத்தினுடைய சுவை மிக அற்புதமான இனிமை. வெள்ளத்தினுடைய இனிப்புன்னு சொன்னாலே வெள்ளம் தானே, வெள்ள கட்டிய போல என்பதாக சர்க்கரை, சர்க்கரையை விட வெள்ளம் இன்னும் கான்சென்ட்ரேட்டட், சர்க்கரையாவது சர்க்கரையை விட கான்சென்ட்ரேட்டட் எதுன்னு கேட்டா வெள்ளம். ஆகவே வெள்ளம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய இனிப்பை நம்ம சுவைச்சிருக்கிறோம். சொல்றாரு வெள்ளத்தினுடைய சுவை என்னப்பா சுவை, அந்த சுவையை விட திருஇடை மருந்தூரில் இருக்கக்கூடிய சிவன் சுவையானது சொன்னார். கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பினுக்கம். அப்புறம் சில பேர் சொல்றாங்க மாதர்களால் வரக்கூடிய இன்பம், அந்த இன்பம் தான் சிறந்தது, சிறந்தது என்பதாக சொல்லி இன்பம் பல வகைப்பட்டது. இந்த இன்பத்திலையெல்லாம் இந்த இன்பம்லாம் சாதாரண இன்பம். ஆகவே பனி மலர் புயல் பாவை நல்லாரிலும் சில பேருக்கு பதவி, பதவியின் நிலை அரச பதவியாக இருந்தாலும் அந்த அரச பதவிக்கு வந்துவிட்டால் அதுதான் மிகப்பெரிய ஒரு இன்பமாக எண்ணுகின்ற நிலை. அந்த இன்பம் அதிலே வரக்கூடிய இன்பத்தை காட்டிலும் எது சிறப்பானதுன்னா திருவிடை மருந்தூரிலே இருக்கக்கூடிய சிவம் இருக்கு இல்லையா, அந்த சிவம் அந்த இன்பத்தை விட சிறப்பானது. தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடை மருதமே என்பதாக நான்கே நான்கு வரையில் அப்படி அற்புதமான ஒரு தேவாரம். இது தினமும் படித்து படித்து இன்புறக்கூடிய தேவாரம். 185 திருநாவுக்கரசர் இருக்கா எல்லாத்தையும்
கனியினும் கட்டி பட்ட கரும்பினும், கனியினும் கட்டி பட்ட கரும்பினும் பனிமலர்
பெருமானுடைய இந்த பாடலே ஒரு கனி இன்பம் போல ரொம்ப அற்புதமான படிக்க, கனியை பத்தி சொல்லியிருந்தாலும் பாடலுடைய அந்த ஒரு அனுபவம் ரொம்ப அற்புதமாக. கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பிலும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசிலும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமுறை. ரொம்ப அற்புதமா சொன்னார் தன்னடைந்தார்க்குன்னு சொன்னார். எல்லாருக்குமே அவன் ஏன் இனிமையா இல்லைன்னு சொன்னா எல்லாருக்குமே அந்த இனிமை கிடைச்சிருமானா, தன்னடைந்தார்க்கு அவன் இனிமையாக இருப்பான் என்கின்ற அது ஒரு கீவேர்டு வச்சார். ரொம்ப அற்புதமாக அவனை எண்ணி எண்ணி அன்பால் வழிபடுகின்ற அவனுடைய திருவடியை எண்ணுகின்ற அடியவர்களுக்கு என்பதாக கூட்டி கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பிலும் பனிமலர் குழல் பாவை நல்லாரிலும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் என்பதாக நாவுக்கரசர் பெருமான் திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய சிவம், அந்த சிவம் அப்படி வழங்குகின்ற. அப்படி திருவிடை மருதூர் என்பதாக சொன்ன பொழுது அங்கே திருவிடை மருதூரிலே அங்கே இருக்கக்கூடிய சிவமானது அந்த கீழ்வரை கோயில் மேல்வரை கோயில் இரண்டாக அமைத்திருக்கிறது. அந்த கீழ்வரையில் இருக்கின்ற அங்கே பட்டினத்தாரனுடைய குடவரை கோயில் அங்கே அமைந்திருக்கு. திருவிடை முருகன் யார் தெரியும்? பட்டினத்தார் அப்படியா? கீழே பட்டினத்தார், மேல பத்திரகிரியார். திருவிடை முருகன் அப்படியா? பட்டினத்தாரனுடைய மகனாக மருதவாளராக வந்தவர் இந்த திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய சிவம். இந்த திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய சிவம் அந்த மருதவாளர் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகனாக தோன்றிய, ஆகவே அங்கு பட்டினத்தாரனுடைய குடவரை அமைந்திருக்கிறதாக. பட்டினத்தாருடைய மகனார் செல்வங்களை எல்லாம் திரட்டி வர சொல்லி நினைச்சார் இல்லையா, தன்னுடைய மகனை மருதவாணனை செல்வங்கள் எல்லாம் சேர்த்து மிக உயர்ந்த மிகப்பெரிய அந்த வணிகனாக வர வேண்டும் சொல்லி அனுப்பிச்சார். கடல் கடந்து போய் வந்தார். போய் வந்தா மகன் எடுத்துட்டு வந்ததெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் பொட்டி பொட்டியா வந்தது. என்ன எல்லாம் பொட்டி பொட்டியா வருதுன்னு சொல்லி எல்லாம் தங்கம் மணி அப்படின்னு நினைச்சார். பார்த்தா அனைத்தும் மராட்டி மாட்டினுடைய தாளம், மராட்டி தாளத்தை தட்டி வைக்க வர அந்த அதை பார்த்துட்டு ரொம்ப மனசு நொந்து போறார். மகனை, இவர் ஒரு மிகப்பெரிய வணிகர், இவர் மிகப்பெரிய நிலையில இருக்கக்கூடிய, ஆனால் மகனுக்கு இந்த வியாபாரம் தெரியவில்லையே என்பதாக சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கையில ஒரு சின்ன பொட்டி கொடுத்துட்டு போயிட்டார். என்ன மருதவாணன் இப்படி செஞ்சுட்டானே என்பதாக சொல்லி அந்த வெரைட்டியை வாங்கி தூக்கி அடித்தார். அப்படி அடித்தா உள்ள இருந்து பொண்ணும் மணியும் நவரத்தினமும் அப்படியே தெரிக்கும். உடனே பார்த்தாரு அத்தனை வராட்டிகளுக்கு உள்ளேயும் மணி நவரத்தின மணிகளை, விலை உயர்ந்த மணிகளை எல்லாம் அமைத்திருக்கக்கூடிய, உள்ள பார்த்தா ஒரு சின்ன பொட்டி கொடுத்தார் இல்லையா, அதை திறந்து பார்த்தா ஒரு சின்ன ஒரே ஒரு சீட்டு இருந்தது. பக்கத்துல ஒரே ஒரு காது அருந்த ஒரு ஊசி வச்சிருந்தார். அதை எடுத்து படித்தார் அந்த எழுத்து. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அப்படின்னு அவ்வளவுதான். அந்த நேரத்துல அனைத்தையும் திறந்தார். அந்த ஒரே ஒரு செகண்ட், அதாவது துறவு என்பது எப்ப வரும் எப்பொழுது வரும் யாருக்குமே தெரியாது. துறவு என்பது மிக உயர்ந்த நிலையிலே மிக அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், செல்வத்தினுடைய நிலையில இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு சொல் தான் என்னாச்சு, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னாரு. ஆஹா, அதுதான் அற்புதம். அந்த மகா மந்திரமாக உள்ளே இருக்கு. அனைத்தையும் திறந்தார், அத்தனை செல்வத்தையும் தூக்கி வெளியில் அடித்தார். தன்னிடம் இருந்த அனைத்து செல்வங்களையும் தூக்கி விசிறி அடித்து விட்டு துறவு நிலை கொண்ட பட்டினத்தார் மருதவாணராக வந்து அந்த காதற்ற ஊசியும் பாராது காணும் கடைவழிக்கு என்கின்ற மகா மந்திரத்தை அருளி செய்தவர் திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய அந்த இனியராக விளங்கக்கூடிய அந்த சிவன். ஆகவே திருவிடை மருதூரிலே மிக அற்புதமாக அந்த சிவமானது இனியானாக அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. அங்க வந்து நம்முடைய அருணகிரிநாத பெருமான் மிக அற்புதமான திருப்புகள் இல்லையா, அருகுமணி நீங்க எழுதி கொடுத்ததே இருக்கு இல்ல.
அருகுமிணி பங்கனைய சிறிய துளி பெரிய தோறும் ஆகமாகியோ பாலரூபமாய், அருகுமிணி பங்கனைய சிறிய துளி பெரிய தோறும் ஆகமாகியோ பாலரூபமாய், அருமதனை புதலை மொழிதலில் உருகிய வருடையில் ஆயிடாத யார் மாயமோகமாய், அருமையில் அருமையிடம் ஒரு மொழன உடல் வளரும் ஆடு மேளமாய் வாழரூபமாய், அவரொரு பெரியோராய், அழகு பெருநடையுடைய திருது படுமொழி பழகியாதியாகவோ சேதி மாறுமாய், அழகு பெருநடையுடைய திருது படுமொழி பழகி ஆதியாயவோ தேதி மாறுமாய், விழுதுவரை அறிமையது படுகூழிய இளமையன வேடுவாதமாய் மாடகூடமாய், அணுவளவு தவிடு மிகு பிகிரி விட மனம் இருக்கி ஆசையாளராய் ஜீவாசியாய் அவையுரு சுடர்போதி பெருமிடியன் ஒரு தவசிய முதுபடையன் மலதி மேலே வீடுக்கே கீழே வீடுக்கே பெருமிடியன் ஒரு தவசிய முதுபடையன் மலதி மேலே வீடுக்கே கீழே வீடுக்கே திடுதிட்டன நுழைவதன் எதிர் முடுக்கிய மக்களோடு சேரியாருக்கும் கேரி வேவதாய் விலகினோடு வரு பொருளது வழியிட மொழியும் ஒரு மேலதாயிடம் விகிதல் நிலையாகு மிருகனு முதல மரமுருகினகி உறவும் வீர தேவையில் பூ பாவியாய் மிருகு மிருகனு முதல முகமருகினகி உறவும் வீர தேவையில் பூ பாவியாய் மறுமையுள்ளதெனும் அவரை விட்டும் விழலை அதனை வரும் பார்க்க போகுவார் காணுமோ ஜனம் விடுதுறவு பெரியவரை மறையவரை வெடுவெட்டனம் மேலமே சொலாம் யாழி வாயிராய் விடையுடன் வறுமைகளும் முடிகி வர ஒரு பொருளும் நழுவி சீனம் வாதமூதுகா மாலை போகை நோய் வறுமைகளும் முடிகி வர ஒரு பொருளும் நழுவி சீனம் வாதமூதுகா மாலை போக நோய் பெருவயிறு வயிறு வழி பதுவன் வர இரு விழிகள் பீழை சாரிதம் பீழை நேரிதம் வழவழனவும் விழுமது கொழ கொழல ஒழுகி விழம் வாடி நூலெல்லாம் நாடி பேதமாய் மலையவள் மனமேராய் மருக மலையுறும் அவர்கள் நலுகு நலுகெனும் மலகில் மாதத்தின் ஜனம் வாதத்தின் ஜனம் கனவுதனில் இரதம் ஒரு குதிரம் வரலொழு நெடிய சுடு காடுவாபெனம் வீடு போவேனம் கனவுதனில் இரதம் ஒரு குதிரை வர நெடிய சுடு காடுவாபெனம் வீடு போவேனம் வலதழிய வீரகழிய உரை குழறி விழி சொருகி வாயு மேலிடம் ஆவி போகினால் மனிதர்கள் வலதே இறுதியோட அருகி என உறவி முறை கதறியழம் ஏழை மாதராய் மோடிலே விழம் இறுதியோட அருகி என உறவி முறை கதறியழம் ஏழை மாதராய் மோடிலே விழம் என்ன குடமை என்ன தடிமை என்னும் அறிவு சிறிது மரம் ஈமோலே நாம் வாயையாக நாம் இடுதுபறை சிறுபறைகள் திமில்லையோடு தண்ணில் அறையும் தீமதேசமே தேடல் கூடதாய் எரிதனி இடுவாயதிகள் பரவும் உன்னதடியவர்கள் பெறுவதும் கேசிதாக்களும் பாசநாசனே இணையடிகள் பரவும் உன்னதடியவர்கள் பெறுவதும் கேசிதாக்களும் பாதநாசனே இருவிலையும் வல்லமும் மறைவிரவியோடு பிறவியரும் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வரை பரம சுகமதனை அருளிடு இடைமருதில் ஏகநாயகம் லோகநாயகம் இருக்கும் வரை பரம சுகத இருக்கும் வரை பரம சுகமதனை அருள் இடைமருதில் ஏகநாயகம் லோகநாயகம் இமயவும் பெருமாற்றி
திருவிடை மருதூர் திருப்பூர்
48 கரெக்டா 48 அடி
48 அடி 48 அடியில 48 அடியில அருணகிரிநாத பெருமான் ஒரு மனிதன் கருவிலே உற்பத்தியாவதிலே இருந்து அவன் இறக்கின்ற வரையிலும்
சொல்வதால் எரிதனில் இடுவாங்க
எரிதனில் இடுகின்ற வரையிலும் அந்த முழுமையான வாழ்வு என்ன என்ன கஷ்டங்களை எல்லாம் அவன் அனுபவிக்கின்றான் என்பதை அற்புதமாக படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு திருப்புகள், மிக மிக முக்கியமான ஒரு திருப்புகளாக திருவிடை மருதூர் திருப்புகள் ஒன்றுதான் திருவிடை மருதூர் திருப்புகள். இது ஒரு அற்புதமான திருப்பு. இதுல கடைசியில வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இருவினையும் மலமும் மரம், இருவினை மும்மலமும் வர, இருவினையும் மும்மலம், மலம் மும்மலம் என்பதாகவும் தெரியலாம், மலம் என்பதாக பொதுவாகவும், இருவினையும் மலமும் வர இரவியோடு இரவியற ஏகபோகமாய் நீயும் நானும் இருகும் வகை. அது அருணை விநாயகர் திருமானுக்கே உரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இருவினையும் மலமும் வர இரவியோடு பிறவி, இரவி என்பது இறப்பு, இறப்பு நீங்கினா ஆட்டோமேட்டிக்கா பிறப்பு நீங்கிடும், இறப்பு இல்லை என்பதாக சொன்னால பிறப்பு இல்லை, இறப்பு யார் யாருக்கு உண்டோ நிச்சயமாக பிறப்பு உண்டு. சரி, சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில இறப்பு பூத உடல் இங்கே யார் யார் விட்டு சென்றார்களோ அந்த அடுத்த பிறப்பு என்பது நிச்சயமாக உண்டு. உருவ முக்தி என்பதாக சொல்லி உடலோடு சென்று முக்தி அடைந்த நம்முடைய வள்ளல் திருமன் அதுக்கப்புறம் ஆக அந்த நிலையிலே இரவியோடு பிறவி, இல்ல யார் யாரெல்லாம் உடலோடு சென்று, உடலை இங்க இருக்கக்கூடாது, உடலோடு உடல் இங்க இருக்கக்கூடாது. ஆக இரவியோடு என்பதாக சொன்னா இறப்பு இல்லைன்னு சொன்னாலே பிறப்பு இல்லை, இரவியோடு பிறவி வர ஏகபோகமாய் ஏகாந்த நிலை என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஏகபோகம் கலப்பாங்க இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை. அப்படியே அந்த ஒரு சொல் தான் அருணகிரிநாத பெருமான் ஆணித்தரமாக வைக்கிறார், இருகும் வகை நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம், அதனை அருள் இடைமருவி ஏகநாயகா அப்படின்னு சொல்லிட்டு லோகநாயகான்னு சொல்றார். ஏகநாயகா ஒருத்தர் அவர்தான் நாயகன், ஆனால் அப்புறம் இந்த லோகத்தையெல்லாம் அவர் தலைவனாக விளங்குகின்ற காரணத்தினாலே லோகநாயகா என்பதாக சொல்லி அந்த இடத்துல கேட்கிறார். இந்த கரு என்று சொல்லக்கூடிய ஒன்றினுடைய அந்த அளவு எவ்வளவு என்பதாக ஆரம்பிக்கிறார். அருகு நுனி பனி அணைய, அதனுடைய சைஸ் என்பது எவ்வளவு, அருகு புல் இருக்கு இல்லையா, அருகம் புல், அந்த அருகம்புள்ளினுடைய நுனியில இருக்கக்கூடிய பனித்துளி எவ்வளவு, இதுதான் அவருடைய கணக்கு. அருகு நுனி பனி அணைய சிறிய துளி, அந்த நிலையிலே இருந்து பாலரூபமாய், அந்த கருவிலே இருக்கக்கூடிய தோன்றிய அந்த உயிரானது பாலரூபமாய் என்பதாக சொல்லி பத்து திங்களிலே அது வளருகின்றது. அப்படி வளருகின்ற நிலையை பாலரூபமாய் சொன்னா அதனுடைய தன்மை எதை சொல்றாரு கேட்டா, இறைவனுடைய அந்த கருணையான கற்று சொன்ன, இறைவனுடைய கருணை என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் அந்த இடத்திலே அந்த கருவை பத்து திங்கள் வரையிலும் வெளியிலே வருகின்ற வரையிலும் அது காக்கிறது என்பதை இறைவனுடைய அந்த மகா கருணை அந்த இடத்திலே அவர் சொல்லி வருகின்ற தன்மை. மணிவாசக பெருமான் அந்த ஒவ்வொரு திங்களிலேயும் அந்த கருவானது பிழைத்து வருகின்ற தன்மையை மிக அற்புதமாக சொல்லியிருக்கார். ஈரிரு திங்களில் பேரிரு பிழைப்பு, இந்த இருள் என்று சொல்லக்கூடியது நான்கு திங்கள் நான்கு மாதங்கள் ஆகும்போது அது கூழுமா, அந்த பேரிருள் என்று சொல்லக்கூடிய அந்த இருளானது அந்த கருவறையிலே அந்த உயிரானது பட்டு தவிக்கின்ற அந்த நிலை, ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைக்கும், அதுதான் மிக 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 ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருவில இருந்து வெளியில வர்றதுதான் மிக கொடுமை. அந்த ஒரு துன்பம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப மிகக்கூடிய துன்பம் என்பதற்காகத்தான் பிறவி வேண்டாம் பிறவி வேண்டாம் என்பதாக சொல்லி இருக்கின்றனர். ஆக அந்த நிலையில இருந்து அந்த கருவானது வளர்ந்து மிக வாலிப பருவம் அடைந்து அந்த வாலிபத்திலே எல்லாம் அது ஒரு தானம் தர்மம் எல்லாம் செய்யாத நிலை. அப்ப தான தர்மம் சொல்லுகின்ற போது ரொம்ப அற்புதமா சொல்ற,
மேலை வீடுகளுக்கு
ஒரு மிடியன் ஒரு தவசி, அந்த பசியோடு வருகின்ற ஒரு தவமுடைய அடியவர்கள் எல்லாம் வருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடுன்னு சொல்லி அடியவர்கள் வந்து தவசி அவர்கள் வந்து கேட்கின்ற பொழுது அமுது பறை எனும் அளவில் மேலை வீடுகள் கீழே வீடுகள் சொல்லி அனுப்பி விடுவாங்க. அப்பவே இந்த அபார்ட்மெண்ட் சிஸ்டம்லாம் நம்மளுடைய அன்னைகள் ரொம்ப அற்புதம். மேலை வீடுகள்னா அப்ப வேலை இருக்கிற வீடு, அதாவது தெருவிலே மேலை கீழே
சொல்லுகின்ற
இப்பொழுது பாத்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கலாம், மேலை வீடுகள் கீழே வீடுகள் என்பதாக சொல்லி இவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா அது பாவம், நான் இல்ல சொல்லி போடான்னு சொல்லிட்டா அது பாவம் என்பதாக சொல்லி என்ன பண்ணுவானா, பக்கத்து வீட்டு பார்ப்பாங்க, ஏதோ பக்கத்து வீட்டுக்கார சார் உங்க பிச்சைக்கார வந்தேன்னா என் குண அனுப்பிச்சு வைங்க சார், நான் வந்து போடணும் என்பதை சாப்பாடு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டை போய் பாரு. ஆக அன்னையநாத பெருமான் சொல்றாரு, இருக்கின்ற அந்த தவசி வருகின்ற பொழுது அவனுக்கு அமுதுபடுத்தல் என்பது மிக மிக முக்கியம். அவனை மேலை வீடுகள் கீழே வீடுகள் சொல்லி அலைய வச்சு அது மட்டும் இல்லாம கொடிய சொற்களை பேசுவானா, எப்படின்னா நாயை போல அவர் மேலே விழுகின்ற நிலை அந்த கடிய சொற்களை, யமலி என்று சொன்னா நாய், கீழே வீடுகள் விடுதி என நுழைவதன் முன் எதிர் முடுகி அவர்களோடு சீறி ஞாலி போல், ஞாலி என்பது நாய், ஆக நாயை போல மேல பிறந்து பிராண்டி அவர்கள்ட்ட போன் சொன்னது கூட பரவாயில்ல, இப்படியெல்லாம் வகை சொற்களை சொல்லி அவர்களை விரட்டுகின்ற அந்த நிலை, இப்படி எல்லாம் இருந்த காரணத்தினால அவன் படுகின்ற துன்பத்தையும் சொல்றாரு. அப்படி வறுமை வரும், வறுமை வந்ததன் பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் இவர்கள் எல்லாம் இவனை ஒரு பாரமாக எண்ணக்கூடிய நிலை வருமா, அவர்களெல்லாம் எப்ப போவான் என்பதால சொல்லி அவனுடைய பக்கத்திலே இருந்து கொண்டு வகை பொருட்களால் பேசுகின்றது அவனுடைய காதல விழுமா, அப்பொழுது அந்த மனம் நோகும் என்பதாக சொல்லிட்டு வராரு. வந்து கடைசியில சொல்றார், இணை அடிகள் பரவும், இப்படி உன்னுடைய திருவடியை அங்க அந்த நேரத்தில் நினைச்சா பிரயோஜனம், முன்னாடியே அவனுடைய அந்த திருவடிகளை எண்ணி இருந்தால் இந்த நேரத்திலே நமக்கு நல்ல வழியை காட்டியிருப்பாய், ஆகவே உன்னுடைய இணை அடிகளை பரவும் உனது அடியவர்கள் பெறுவதும் ஏசிதார்களோ வாசநாசனே, அப்பொழுது உன்னுடைய திருவடியை பற்றி என்னுடைய அந்த நல்வழியை காட்ட வேண்டும், பாசத்தை இந்த நாசமாக்கின்ற அந்த வல்லமை படைத்தவனே என்பதாக சொல்லி இருவினையும் மலமும் வர இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வரகை பரமசுகம் அதனை அருள் என்பதாக, அதை அருள வேண்டும் என்பதாக கோரிக்கையாக நம் பொருட்டு அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலை அருள் செய்திருக்கின்றார். ஆகவே இந்த
மாதத்தி என வாழத்தி என பெரியவங்க கூட
அந்த அளவுக்கு, ஏன்னா நோய்வாய்ப்பட்ட பிறகு யார் வேணா என்ன வேணா திட்டலாம், ஏன்னா இவர்தான் வந்து தலைவர் என்பதாக சொல்லி வீட்டுல எல்லாம் ரொம்ப அதிகாரம் இருக்கும், எப்பன்னு கேட்டீங்கன்னா காசு இருக்கிற வரையிலும் அதிகாரம் இருக்கும், நோய்வாய்ப்பட்டதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா பாரம்பரியம் யார் வேணா என்ன வேணா சொல்லலாம், சின்ன குழந்தை கூட திட்டிட்டு போகும் எடுத்துட்டு கொடுப்பானா இது வேற வேலையே இல்லை உனக்கு எப்ப போனாலும், அப்புறம் இந்த பக்கம் போவா அந்த பக்கம் போவா அவர் அவாய்ட் பண்றதுக்காக குனிஞ்சிலாம் போவோம், ஏதாவது இந்த பக்கம் போனாலே வேலை கொடுப்பாரு ஏ அந்த பக்கம் போவாது, இப்படியெல்லாம் அந்த சிறு குழந்தை கூட ஏற்றுகின்ற அளவிற்கு அவர்களால் இயலாமல் அது. ஆகவே அந்த அடியை தொழுகின்ற அந்த இணை அடிகளை தொழ வேண்டும் சொல்றார். இறைவனை ஆகிய உன்னுடைய திருவடிகளை வலியுறுத்துகின்ற அவர்களுக்கு இந்த துன்பம் வராது, வந்தால் உன்னை எல்லாம் ஏற்றுவோம். முருகப்பெருமானுடைய திருவடியை யார் யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ, அவருடைய திருப்புகள் யார் யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த துன்பம் எல்லாம் வராது என்பதாக அருணகிரிநாத பெருமான் அறுதியிட்டு சொன்னார். அதான் இன்னொரு பழனி திருப்பவள்ளி சொல்லுவார், ஆறுமுகம் 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 என்று கூறி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் கூடும் அடியார்கள் பதமே துணையதென்றினாலும், ஏறுமையில் வாகன குகா சரவணா என தீசை என மானமுனது எங்கும் போதும் ஏழைகள் வியாகுலன் இதே தனவினாவில் ஏவர் புகழ்வார் கேட்கிறார். ஏவர் புகழ்வார் யாருப்பா வந்து புகழ்வாங்க, என்னன்னு துன்பம் சொல்லிட்டு வந்தா என்ன ஏதுன்னு சொல்லி உன்னுடைய அந்த விசாரணை நடக்கணும். முருகப்பெருமான் கிட்ட வந்து நான் துன்பம் என்பதாக சொல்லி அடியவர்கள் சொன்னா என்ன துன்பம் உனக்கு வா உட்காரு என்ன துன்பம் சொல்லி கேட்டு ஆலோசனை செய்யணும். அதை நீ செய்யலன்னு சொன்னா உன்னை யார் புகழ்வார்கள் என்பதை அருணேகாரமா கேட்கிறார். ஏதர் புகழ்வார் உண்மை என்பதாக சொல்லி அந்த பழனி திருக்குறள்ல ரொம்ப அற்புதமா சொல்லுவார். அப்படி இணையடிகள் பரவும் உணவு அடியவர்கள் பெறுவதும் ஏசிதார்களோ பாசநாசனே என்பதாக சொல்லி அருகுநுனி பணியணைய என்பதாக சொல்லக்கூடிய அந்த திருக்குறள் நம்முடைய அன்பர் ரொம்ப திருக்குறள்ல முழுமையா எழுதி கொடுத்து இந்த திருக்குறள நீங்க கிடைக்கிறப்ப சொல்லுங்க அப்படின்னா நேரம் கிடைக்கிறப்ப அப்படி அந்த திருக்குறள் அவருடைய பேர்ல இந்த திருக்குறளுக்கு ஏதோ சித்தோகிக்கிற சில புலிகளை உங்களுக்கு சொன்னேன். அப்படி திருவிடை மருந்தூரிலே கழுதை குங்குமம் தான் சுமந்து என்பதாக நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே அருளி செய்திருக்கிறார். தேவா அது கழுதை குங்குமம் சுமந்ததுனால அதுக்கு எதுவும் பயன் இல்லை என்பதாக அப்படி இந்த அடியாவர்கள் என்பதாக சொல்லக்கூடிய உன்னுடைய திருவடியை தொழுவதையே நான் கடனாக அமைந்திருக்க வேண்டும் என்பதாக அதே பொருளிலேயும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிடை மருதூரிலே சென்று வணங்கிய அந்த நிலை. ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது திருக்கலையநல்லூரிலே இருந்து திருநல்லூர் திருநல்லூருக்கு அங்கே வந்த திருநல்லூரிலே இப்பொழுது திங்கள் முடியார் அடியளித்த திருநல்லூரை சென்று அடைந்தார். பக்கம் 385 ஏர்கோன் கழிக்காம இருக்கிறோம் நல்லூர் நல்லூர் இறைவர் கடல் போற்றி நதுன்று நடுவு நம்பர் பதியெல்லாம் இறைஞ்சி ஏற்றி தூண்டி இசையார் தரவும் தம்முடைய சொல்லும் சொல்லுதியாம் அணிந்தவர்க்கு தோற்றுத்துறையின் மருந்து எழுதி அல்லூர் கண்டர் கோயிலினுள் அடைந்து வளங்கொண்டு அடிபணிவார். இது திருக்கலையநல்லூரிலே இருந்து திருநல்லூருக்கு வந்தார். திருநல்லூரிலே இருந்து இப்பொழுது தோற்றுத்துறை என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திற்கு வரார். அங்கே அழல் நீர் ஒழுகி அணைய எனும் அஞ்சற்பதிகம் எடுத்தருளி கடல் நீடிய அன்பினை போற்றும் காதல் கூற பரவிய பின் செழு நீர்மையினில் அருள் பெற்று போந்து பறவையார் செல்வர் முழுநீரு அணிவார் அமர்ந்த பதி பலவும் பணிந்து கொள்ளுவார். அற்புதமான ஒரு பதிகம் இந்த திருச்சோற்றுத்துறை பதிகம். நமக்கு எல்லாம் கிடைத்த ஒரு பேரு என்பதாக கூட சொல்லலாம். அவ்வளவு ஒரு சொற்கள் நுணுக்கம் வாய்ந்த அற்புதமான ஒரு திருப்பதிகத்தை திருச்சோற்றுத்துறையிலே அருள் செய்திருக்கிறார். இந்த திருச்சோற்றுத்துறை என்பதாக சொல்லக்கூடிய இந்த தலமானது எங்கே வந்தாரு, திருக்கலையநல்லூர் திருநல்லூர் அடுத்ததாக திருச்சோற்றுத்துறை. அங்கே அழல் நீர் ஒழுக்கி அணைய தடையும் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த திருப்பதிகம் பக்கம் 72 புதிய புத்தகம் எடுத்துட்டீங்களா? அடல் நீர் ஒழுகி அடல் படையும் என்பதாக திருச்சோற்றுத்துறை
பந்தேவினைகள் பரிய அந்த முதல்வன் அவலன் இந்த உடையும் உடைய கேளும் மாலை மதியும்
சிறப்பே பாத்தீங்கன்னா அப்பனுடைய பெயர் தொலையா செல்வர். தொலையா செல்வர், மித்த செல்வம் எல்லாம் தொலைஞ்சு போகும், இவர்கிட்ட இருக்கிற செல்வம் மட்டும் தொலையாது. ஏன்னா இது அருள் செல்வம், முக்தி செல்வம். அதனால தொலையா செல்வர். ஒண்ணு சோழநாடு என்பது சோறு உடைப்பு என்பது பழமொழி இல்லையா. சோழநாடு சோறு உடைப்பு, சோறு உடைப்புன்னு சொன்னா எல்லாம் காப்பாற்றுறாங்கன்னு அர்த்தமா. சோழநாடு சோறு உடைத்துன்னு சொன்னா சோறு என்பதற்கு சாப்பாடு அந்த சோறு இல்ல, சோறு என்றால் முத்தி என்று பொருள். சோழநாடு என்பது முக்தி உடைத்து. ஆகவே சோழநாட்டினுடைய சிறப்பு முக்தி செல்வத்தை உடையது சோழநாடு. ஆகவே சோழநாடு என்பது சோறு உடைத்து. அதுல சோறு என்பது முக்தி என்பதை மணிவாசக பெருமாள் பயன்படுத்துறார். மணிவாசக பெருமான் திருத்தோல் நோக்கத்தில பயன்படுத்துறார். சோறு என்பது முக்தி என்பது தீவில் மாணி என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்ல அற்புதமா
பயன்படுத்துறார்.
பாதகமே சோறு பத்தினவா தோல் நோக்கம், ரொம்ப அற்புதமான பாடல் மணிவாசக பெருமான். சோறு என்பது முக்தி என்பதா, பாதகமே சோறு, பாதகம் என்பதாக சொன்னால் குற்றம். வீதில் மாணியாக இருக்கக்கூடிய விசார சர்மனார் தன்னுடைய தந்தையாரனுடைய காலை இடரச் செய்தார் இல்லையா, ஆகவே அந்த பாதகத்தை செய்தவருக்கும் முக்திய கொடுத்தார். ஆகவே பாதகமே சோறு கத்தினவா தோல் நோக்கம் என்பதாக அற்புதமாக மணிவாசக பெருமான் திருத்தோல் நோக்கத்துல எத்தனை நாள் பாடல், ஏழாவது பாடல் அற்புதமா பாடுறார். திருவாசகம் பாடுறாரு பாடல்
கூத்தாரம் பைகை கொடலெழுதேயென கருதே, கூத்தாரம் பைகை கொடலெழுதேயென கருதே, தேசே முகக்கோரும் தேதே முகக்கோரும் வேதை குணாதே, தீர்த்தாட்டிகள் அம்பலத்தே திருநடந்தை, கர்மம் சிதைத்தானே, வேதியம் தாதை தலை தாளிரண்டும் தாதியும் வேதியம்
தோல் நோக்கம். அந்த பெண்கள் எல்லாம் அந்த தோலை பார்த்து அந்த விளையாடுகின்ற அந்த ஒரு சிறப்பு, அதை பார்த்து வியப்படைந்து சொல்லுகின்ற நிலை. அந்த ஒரு பொருளிலே மணிவாசக பெருமான் திருத்தோல் நோக்கம் என்பதாக அமைச்சார். அதான் தோல் நோக்கத்தினுடைய பொருள். அந்த திருத்தோல் நோக்கத்திலே பாதகமே சோறு பத்தினவா தோல் நோக்கம் என்பதாக, அந்த சோறு என்பது முக்தி செல்வம் என்பதை மணிவாசக பெருமான். அந்த திருச்சோற்றுத்துறை, திருச்சோற்றுத்துறையில அந்த தொலையாத செல்வமாகிய முக்தியை அழைத்து அழைத்து அந்த தொலையாத செல்வத்தை முக்தியை வழங்குகின்ற இடம் திருச்சோற்றுத்துறை. ஆக அந்த இடத்திலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அகல் நீர் ஒழுகி அணைய தடையும் உழைநீர் உரியும் உடையான் இடமாம், தடை நீர் முத்தும் கனக குவையும் சுழல் நீர் சொன்னி தோற்றுத்துறை. ரொம்ப அற்புதமான பாடல் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளித்து. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது இறைவனுடைய அந்த சடையை பார்க்கிறார். இறைவனுடைய அந்த திருச்சடை எல்லா கடவுளை விட சிவபெருமானுடைய திருச்சடைக்கு சிறப்பு அதிகம். எல்லா கடவுளுக்கும் பாத்தீங்கன்னா மேல ஒரு கிரீடம் வச்சிருப்பாங்க, மௌலி என்பதா இருக்கணும், அதற்கு மௌலி சதா கிரீடம். சிவபெருமானுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய தடை முடியே கிரீடமா வந்து தனியா ஒரு கிரீடம் வைக்க தேவையில்லை. சிவபெருமானுக்கு மட்டும் உரிய தனி சிறப்பு அவருடைய சதா முடியை அவருக்கு கிரீடமாக வழங்குகின்ற நிலை. பிறப்பருக்கும் சிங்ககந்தன் செய்கதல்கள், அப்படி சிங்ககன் என்று சொல்லக்கூடிய தனி முதல் கடவுள் சிவபெருமான் இயக்க மற்றவர்கள் எல்லாம் இயங்குகின்றார்கள். ஆகவே தனியா கிரீட வைக்கும், அது செயற்கை முறை. ஆக இயற்கையாக தனி முதல் கடவுளாக விளங்கக்கூடியது சிவம் என்பதை உணர்த்துவது சடாமுடி. ஆகவே அந்த சடாமுடி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சிங்ககனாக விளங்குகின்ற நிலை அவருடைய இந்த சடைமுடி. சிங்ககன், சிங்ககன்னா சடாமுடியை உடையவன் அப்படின்னு. சந்திரமௌலிங்கிறது அவருக்கு அந்த சடாமுடியே மௌலியாக விளங்குகின்ற சிறப்பு நம்முடைய சிவபெருமான். அப்பர் பெருமான் அந்த சடாமுடியை பார்க்கிறார். அப்பர் பெருமான் பார்த்து சுந்தர பெருமானுக்கு ஒரு அனுபவம். அப்பர் பெருமான் அந்த சடைமுடியை பார்க்கின்ற பொழுது அப்பர் பெருமான் சொல்றார், எனக்கு ஒரு மனம் உறுதி வந்துவிட்டது, நிச்சயமாக இந்த சிவத்தை வழங்கினா தொலையாத செல்வமாகிய அந்த செல்வத்தை முத்தி செல்வத்தை கொடுப்பான் என்பது அவனுடைய சடைமுடியை பார்த்து எனக்கு அந்த மன உறுதி வந்ததுன்னா. எப்படி அந்த தடைமுடியில பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அற்புதமான ஒரு நிலையை செய்திருப்பார். தடைமுடியில ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணி, அதை எடுத்து தலையில வச்சுக்கங்கன்னு சொன்னா எடுத்து தலையில வச்சுக்கணும், பக்கெட்டே இல்ல ஒரு பக்கெட் அளவு தண்ணி எடுத்து தலையில நீங்க வைக்கணும், முடியுமா யாரால? ஒரு பக்கெட் அளவு தண்ணி வித்தவுட் கண்டெய்னர், ஆனா தலையில அந்த தலைமுடியில அந்த வச்சுக்கணும்னு சொன்னா முடியுமா? காரியம் முடியாது. ஆனா இந்த கங்கா நதி என்று சொல்லக்கூடிய நதியையே அவருடைய சடாமுடியில வச்சிருக்கிறான். ஆகவே அப்பர் பெருமான் எனக்கு ஒரு மனம் உறுதி வந்து விட்டது. என்னன்னாரு, மின்னாத நீர் தடை மேல் நிற்பித்தானே. மின்னாத நீர் தடை, யாராலையும் செய்ய முடியாத காரியம் அதை செய்யறார். மின்னாத நீர் தடை மேல் நிற்பித்தானே, நினையாத எண்ணெஞ்சை நினைத்தானே. ரொம்ப அற்புதமா சொல்றாரு. என்னுடைய நெஞ்சமும் இப்படிதான், யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. எப்படி தடா முடியலே, நீங்கள் நீரை வைத்தால் எல்லாம் கீழே போயிடும், ஆனா அதை தடை முடியலே நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆகவே இந்த மனமானது எல்லா இடத்திலையும் ஒடுங்கி போகின்ற அந்த மனம், இந்த இறைவனிடத்திலே அது ஒடுங்கி அவனிடத்திலே அதை கட்டுப்படுத்த வல்லவன் அந்த மனதை யாருன்னு சொன்னா இறைவன். ஆகவே நிச்சயமாக சிவத்தை கும்பிட்டு அவனுடைய மனத்தை அவன் இடத்துல ஒப்படைத்து விட்டால், இல்லாத நீ தடையே அவன் நிறுத்தி விட்டால் மன்னுடைய மனத்தில் எப்படி இந்த வித்தையை செய்தானோ அதை போல அந்த வித்தையும் அவன் தான் செய்வார் என்பதாக ரொம்ப அற்புதமாக அப்பர் பெருமான் சொல்றார். அப்பர் பெருமான் பொறுத்தவரையிலும் அந்த தடை நினையாத நெஞ்சத்தை நினைப்பிக்கின்ற அந்த தடையாக விளங்குகின்றது. மணிவாசக பெருமான் பிறப்பருக்கும் சிங்ககனாக தெரிகின்றது. சுந்தர பெருமானுக்கு அகல் நீர் ஒழுகி அணைய தடை. ரொம்ப அற்புதமாக சுந்தர பெருமானுக்கு அந்த தடை முடியானது. ஒவ்வொரு அடியாருக்கும் அது அற்புதமான அந்த அனுபவத்தை விளக்குகின்ற நிலையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த தடையானது எப்படி இருந்ததுன்னு கேட்டால், அகல் நீர் ஒழுகி அணைய தடை. அகல் நீர் என்பதாக சொன்னால் நெருப்பு, இன்ன லிக்விட் ஃபார்ம் நெருப்பு. நெருப்பு உருகி அப்படி தலை முழுவதும் அப்படி ஒரு பக்கெட் நெருப்பு அப்படி உருகின நெருப்பை எடுத்து தலையில ஊற்றினா எப்படி ஒழுகி அது போகுமோ அது போல அவருடைய தடை முடியிருந்துதான். அகல் நீர் ஒழுகி அணைய தடையும், அணைய என்பது ஓம உரு, அதை போல இருந்தது என்பதாக அமைச்சர். ஏன் அகல் நீர் ஒழுகி அணைய தடை அப்படின்னா, சுந்தர பெருமானை பொறுத்தவரையிலும் இந்த உருகுதல் என்பதாக சொன்னால் இரும்பு இருக்கு. இந்த இரும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இரும்பை என்ன பண்ணுவாங்க, வேண்டும் என்ற அளவிற்கு அந்த இரும்பை வடிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த இரும்பை என்ன செய்யணும், உருக்கணும் இல்லையா. இரும்பை உருக்குகின்ற பொழுது அந்த இரும்பானது அடல் போல நெருப்பு போல இருக்கு. அந்த இரும்பு உருகிய இரும்பு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ரெட் கலர்ல இருக்கும், ஒழுகும் அப்படியே, அது ஊற்றுவாங்க அப்படி டை காஸ்டிங் பாங்கு மாதிரி அப்படியே ஒழுகி ஓடும். அப்படி ஒழுகி ஓடுகின்ற அந்த இரும்பு, இரும்பு என்பது அந்த ஓடுகின்ற இரும்பு என்ன பண்ணணும் காஸ்டிங் என்பதாக சொல்லி அந்த வேண்டும் என்ற வடிவத்திற்கு உள்ளே அந்த இரும்பு உருகி ஊத்துறீங்கன்னா அந்த வடிவத்தை அது எடுத்துக்கும். அதே போல என்னுடைய மனம் என்பது இரும்பா இருக்கு. அப்படி இரும்பாக இருக்கக்கூடிய இந்த மனதை அந்த தடைமொழியாக இருக்கக்கூடிய இறைவனுடைய தடைமொழியானது உருக்கி உருக்கி உன்னுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியிலே பதிய செய்கின்றது அந்த தடை என்பதாக மணிவாச நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அகல் நீர் ஒழுகி அணைய தடை. அப்படி மனம் என்பது இரும்பாக இருக்கக்கூடிய மனம், அதை உருக்கு. அப்படி உருகுகின்ற மனதேதான் வடிவம் வரும். வடிவம் செய்யணும்னு சொன்னா உருகிய நிலையிலே தான் அந்த வடிவமானது வருவதை போல அந்த அகல் நீர் ஒழுகி அந்த தடையானது எதை ஆற்றுகிறது சொன்னா நம்முடைய மனம் ஆகிய இருக்கக்கூடிய மனதாகிய இரும்பை அது உருக செய்கின்றது. ஆக உருக செய்து அவனுடைய திருவடியை பற்ற செய்கின்ற காரணத்தினாலே அகல் நீர் ஒழுகி அணைய தடையும். மனம் இரும்புன்னு சொன்னா ஆதாரம் இல்லையா, நீவாசக பெருமான் சொல்ற மனதை இரும்பு அற்புதமான படம், ரொம்ப அற்புதமான மணிவாசக பெருமான் இந்த மனதை இரும்புன்னு சொல்றார். எப்படி இரும்பு தரும் மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து கரும்பு தரு சுவை எனக்கு காட்டி உன் கடலினைகள், உன் கடலினைகள் கரும்பு தரு சுவை எனக்கு காட்டின அப்படி இருக்கு. இரும்பு தரும் மனம், இந்த மனதை என்ன பண்ணாலும் ஈர்த்து ஈர்த்து கொஞ்சம் நஞ்சமா அந்த மனதை வச்சு இந்த அன்மீன் சொல்லுவோம் வச்சு டமால் 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 அடிச்சு அடிச்சு நிமித்தம். அப்படி இந்த மனதை என்ன பண்ணணும் பக்குவப்படுத்துகின்ற நிலையை சொல்றார். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள். அதுலயும் சொல்றார் ஒருங்கு தரு ஒருங்கு திரை உளவு தடை உடையானே, ஒருங்கு திரை உளவு தடை உடையானே நரிகள் எல்லாம் பெரும் குதிரை ஆக்கிய ஆறு அன்றே உன் பேரொரு நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றிய நிலை இரும்பு தரு மனத்தேனை என்னுடைய திருவடியை பற்ற செய்த நிலை மாற்றுகின்ற வேலை எல்லாம் இவற்றுதான் நடக்கும். பரியை குதிரை மரிய வந்து குதிரையாக்குனது போல இரும்பு வாரி இந்த மனதை கனியாக மாத்திட்டார். எப்படி நிறைய பரியாக்கினாரோ அதே போல இரும்பாக இருந்த என்னுடைய மனதை கரும்பு தரு கட்டியாக மாற்றுகின்ற அந்த நிலை அந்த விசையை வைத்திருக்கக்கூடியவர் அவர். அவருடைய பேரொரு அந்த பேரொருளை உடையவர் யாருன்னு சொன்னா ஒருங்கு திரை உளவு சடையா. ஆக ஒருங்கு திரை உளவு சடையாக இருக்கக்கூடிய அந்த தலைமுடியை உடையவன் என்னுடைய இரும்பு தரு மனத்தினை அவன் ஈர்த்து ஈர்த்து ஆட்கொண்ட அந்த நிலை அற்புதமாக அந்த திரு ஏசரது என்று சொல்லக்கூடிய பாடல் முதல் பதிவு முதல் பாடல்
இரும்பு தரு மனத்தேனை கரும்பு தரு சுவையனக்கு உடையானே
பேரருள். ரொம்ப மணிவாசக பெருமானுடைய வாசகம் உருக்குகின்ற வாசகம்ங்கிறதுக்கு இந்த ஒரு கூட எடுத்துக்காட்ட சொல்லணும். அப்படிப்பட்ட பாடல் மணிவாசக பெருமான் உருகி உருகுகின்ற நிலை. ஏன்னா இருந்து தரும் மனமாகத்தான் இருக்கு, அதை ஈர்த்து ஈர்த்து பக்குவப்படுத்துகின்ற அவருடைய கருணையை என்னை பார்க்கின்ற பொழுது அந்த அருளை பேரருள் என்பதாக வைக்கிறார். அது அருள் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே மணிவாசக பெருமான் சொல்லலாம், அதை பேரருள் என்பதாக இருந்து தரும் மனத்தினை மாற்றி கருந்து தரு சுவையை காட்டிய அந்த திருவடி. ஆகவே அந்த திருவடியினுடைய அருள் பேரருள் என்பதாக திரியேசர் விளக்குகிறார். அப்படி இருந்தாக இருக்கக்கூடிய அந்த மனதை உருகி அந்த உருக செய்யக்கூடிய தடை இந்த தடை. ஆகவே அழல் நீர் ஒழுகி அணைய தடையும் உடை ஈர் உரியும் உடையான் இடமா. உடை என்பதாக சொன்னால் மான் என்று பொருள். ஈர் உரி யானை புலி இது இரண்டினுடைய தோலை உடையவர் நம்முடைய தேவரும். யானை தோல் இருக்கு, அப்புறம் புலித்தோல், அந்த இரண்டினுடைய தோலை உரித்து போர்வையாக உடையவன். ஆகவே ஒன்னு இடுப்பு, ஒன்னு போர்வை, ஒன்னு இடுக்கிற புலி அதல், அதாவது இடுக்கிற புலி அதல், அப்புறம் போர்வை வந்து
புலித்தோலை அரைக்கட்டு,
புலித்தோலை அரைக்காட்டி பிறகு அப்புறம் இது பிளாங்கெட், இது யானை தோல் வந்து அவருக்கு பிளாங்கெட்.
கரியுரு போர்வை,
கரியுரு போர்வை நிறைய இடத்துல வருது இல்லையா. அப்படி பழுச்சுருவை போர்வை செய்தான் சொல்லுவார். அப்ப கரியுரி போர்வை அது ஈர் உரி என்பதாக இரண்டு தோள்களை உரித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அரைக்கு அசைத்த புலித்தோல் போர்வையாக உடைய யானை தோல் என்பதை உடை ஈர் உரியும் உடையான் இடமாம். உடை என்பது மான், இந்த மானை தன்னுடைய கரத்திலே அப்படி வாங்கினார், அதை தோளாலாம் உரிக்கல. அதுவே அப்பவே வந்துட்டு மான் என்பதை நேராக வைத்துக் கொண்டு மான் உடை என்பது மான். அது வள்ளல் பெருமான் ரொம்ப அற்புதமா வடிவுடை மாணிக்க மாலையில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மான கையில வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த மான வச்சிருக்கிறதுனால வள்ளல் பெருமான் சொல்றார், இவன் ஒரு பித்தன். சுந்தர பெருமான் ஆரம்பித்து வைத்தார் பித்தன் சொல்லி, இந்த பித்தன் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து எல்லாரும் தேவருமான இந்த பித்தன் சொல்றதுல ஒரு தேவீங்கம் அடைகின்ற நிலை. வள்ளல் பெருமான் அதுல வந்து ஒரு நாட் எக்ஸப்ஷன். வள்ளல் பெருமான் பார்த்தாரு, எங்க ஒரு பித்தன் பித்தன் பித்தான்னு பார்த்தேன். சரி, வடிவுடை மாணிக்க மாதிரி வச்சார், நல்லா ஹாஸ்பிட்டல் நல்லா கிடைச்சது அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னன்னாரு, இவன் கையில மாலை வைத்துக் கொண்டு இருக்கிறான் அல்லவா, அதனாலே இவன் பித்தன். அடிமுறை மாணிக்க மாலை மூர்த்தி ஐயாக்கு அடிமுறை மாணிக்க மாலைன்னா ரொம்ப இஷ்டம். வள்ளல் பெருமான் சொல்ற, திருமாலும் நான்முக தேவும் முன்னால் மிக தேடி மனத்து அருமால் உழுக்க. நான்முகனும் நம்முடைய திருமாலும் இருவரும் அடிமுடி தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நிலை குறைந்த நிலை. அனல் உருவாகி அவர்களுக்கு முன்னாடி அனல் உருவாக மாறினார். அனல் உருவாகி அமர்ந்தருளும் பெருமான் சொன்னார் வள்ளல் பெருமான். அனல் உருவாக ஆனார், ஆனால் அமர்ந்து அருளுகின்ற நிலை அண்ணாமலை. அனல் உருவாக மாறியவர் மறைந்து விடவில்லை, அவர் இன்றும் அமர்ந்து அருள் செய்து கொண்டிருக்கின்றார். எங்க அண்ணாமலையிலே அமர்ந்து அருள் செய்கின்றார். ஆக வள்ளல் பெருமான் ரொம்ப அற்புதமாக சொன்னார், அமர்ந்து அருளும் அந்த சோதி அமர்ந்து அருளும் பெருமான் எம்மான் வெற்றி பெருமான். ஒற்றியில இருக்கக்கூடிய இவன் பித்தன். ஏன் இவரை கைமான் கொழும் பித்தன் என்பதாக சொல்றார். கைமான் கொழும் கையிலே மானை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பித்தன். ஏன் கையிலே மானை வைத்திருக்கக்கூடிய பித்தன், மலை மறுமான் இடங்கள் தென்மானே வடிவுடை மாணிக்கன். பக்கத்திலே மலை அரசன் பெற்றெடுத்த மாணிக்கமாக விளங்குகின்ற அம்மையார், மான் மானை போன்று விளங்குகின்ற அழகான மான்விழியை உடைய இந்த அம்மையார் இருக்க கையில ஒரு மாலையா வச்சிருக்கிறார். இந்த பக்கம் அம்மையார் இடப்பாகத்திலே மிக அற்புதமாக மான்விழி மங்கையாக அற்புதமாக விளங்குகின்ற அம்மையார் இருக்க கையில மாலை வைத்திருக்கின்றார். எப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பைலட் விமானம் ஓட்டி கையில ஒரு சின்ன பொம்மை ஏரோப்ளைன் வச்சிருக்க மாதிரி பிச்சன்னு சொல்ல முடியல, சொல்ல மாட்டேன். மிகப்பெரிய ஒரு விமான ஓட்டியாக பைலட்டாக இருக்கக்கூடிய ஒருவர் கையில ஒரு தாய் விளையாட்டு பொருளாக ஒரு விமானத்தை வைத்துக் கொண்டு ஆகா நல்லா இருக்கு என்பதாக சொன்னால் என்ன என்றால் சிக்கனா என்பதாக சொல்லுவதை போல மான் மழுவை கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர் மான் கைமான் கொள்ளும் சிக்கன். ஏன் என்பதாக சொன்னால் மலை மகளாக இருக்கக்கூடிய மான் வெளியை உடைய வடிவுடை மாணிக்கமாக நீ இருக்க இன்னொரு மானை வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லுகின்றார் வள்ளல் பெருமான். ஆக உழை என்பதாக சொல்லக்கூடிய மான் ஈர் உரியும் உடையான் இடமாம். இந்த ஈர் உரி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இவைகள் எல்லாம் அந்த தாரியாவனத்து முனிவர்கள் எல்லாம் கேள்வி செய்த பொழுது இறைவனிடத்திலே இவரை தாக்குவதற்காக விட்டது. இந்த யானை புலி என்பதாக சொல்லி இவைகள் எல்லாம் வெளில வந்தது. இவரை இவரை சிவபெருமானை தாக்குவதற்காக வந்ததை எல்லாம் இவர் அடக்கி அவரிடத்திலே சேர்த்துக்கிட்டார். ஆக அந்த வந்த பொருள்கள் எல்லாம் அவரை தாக்க வந்தது எல்லாம் அவரிடத்திலே ஒடுங்கியது. ஆகவே இறைவனிடத்திலே அனைத்தும் ஒடுங்கும் என்பதை காட்டுவதற்காக அந்த ஈர் உரி அந்த அடையாளத்தை வைத்திருக்கின்றார். ஈர் உரியும் உடையான் இடமாம் கடை நீர் முத்தும் கனகக் குவையும். கடை நீர் முத்து என்பதாக சொன்னால் கடை என்பது மூங்கில். இந்த மூங்கில் என்று சொல்லக்கூடிய இந்த மூங்கிலே முத்து பிறக்கும். மூங்கிலே முத்து பிறக்கக்கூடிய இடங்கள் மொத்தம் 20 இடங்கள். முத்து எங்கெங்கெல்லாம் இருந்து பிறக்கும் என்பதாக சொல்லி ஒரு பட்டியல் உண்டு. அது எத்தனை இடங்கள்லேருந்து பிறக்குமா 20 இடங்களிலே இருந்து முத்து பிறக்கக்கூடிய இடங்களாக சொல்லுவாங்க. தந்தி, வராகம், மடுப்பு, இப்பி, பூகம், தனிக்கதலி, நந்து, தலஞ்சலம், மீன், தலை, தொக்கு, நளினமின்னார், கந்தரம், தாலி, தழை, கண்ணல், ஆவின்பால், கண், செவி, காப், இந்து, உடும்பு, கரா, முத்தம் ஈனும் 20 என்பது பாடலம். 20 இடங்களிலே முத்து விளையக்கூடிய இடங்களாக அமைந்திருக்கும். அப்படி அதுல சிறப்பான ஒன்று எதுன்னு கேட்டா இந்த மூங்கிலே இருந்து கிடைக்கக்கூடிய முத்து சிறப்பு. அதுதான் இங்க சுந்தரே பெருமாள் மூங்கிலே இருந்து வரக்கூடிய முத்தை எடுத்துக்கணும். அது கலை நீர் முத்தும் என்பதாக சொன்ன நீர் என்பது இந்த இடத்துல நீர்மை என்பது சிறப்பு என்ற பொருளிலே வருகின்றது. நீர்னா நீர் இல்ல, தண்ணீர் இல்லை, நீர்னா சிறப்பு. அப்படி மூங்கிலே இருந்து வரக்கூடிய முத்து சிறப்புடையது என்பதை காட்டுவதற்காக சுந்தர பெருமான் கலை நீர் முத்தும் கனகக்குவையும் அத்தனை பொன் மணி என்று சொல்லக்கூடிய அனைத்தும் கனகக்குவையும் சுடல் நீர் பொன்னி சோற்றுக்குறை. இதெல்லாம் எங்க சுத்திட்டு இருக்கான் பொன்னி ஆற்றினுடைய சுழல், அந்த சுழல் இருக்கு பாத்தீங்களா ஆற்றிலே இருக்கக்கூடிய சுழல், அந்த சுழலிலே இந்த கழை நீர் முத்தும் கடகக்குவை இந்த பொங்கம் பொண்ணும் மணியும் எல்லாம் அடிச்சுட்டு வந்ததெல்லாம் அந்த சுழலிலே சுற்றி கொண்டிருக்கின்ற சோற்றுக்குறையினர். ரொம்ப அற்புதமாக நம்முடைய சுந்தர பெருமான் கழை நீர் முத்தும் கனகக்குவையும் சுழல் நீர் பொன்னி சோற்றுத்துறையே. அதே வள்ளல் பெருமான் குவைனா குவியல், குவை குவியல் என்பதாக சொல்லுகின்ற கனகக்குவைனா பொன்னாளான அனைத்தும் குவியல் என்னென்ன ஆடைகள் பொற்குவியல் என்பதாக சொல்லுங்க. கடை நீர் முத்தும் கனகக்குவை அதுல அந்த மூங்கிலே இருந்து வரக்கூடிய முத்து சிறப்புன்னு சொன்னா இல்லையா. ஆனால் சிவபெருமானுக்கே ஒரு பெயர் உண்டு. சிவபெருமானுக்கு வேயின்ற முத்தர் என்பதாக சிவபெருமானுக்கு பெயர். வேயின்ற முத்தர், வேயினா மூங்கில், மூங்கிலே இருந்து வரக்கூடிய முத்து சிறப்பு. ஆகவே வேயின்ற முத்தர். இப்போ வள்ளல் பெருமான் கேட்கிறார் விழி ஒன் முதலீர் ஒற்றியுள்ளீர், விழி ஒன் முதலீர் ஒற்றியுள்ளீர், வேதம் பிறப்பிலர் என்றே மொழியும் உமைதான். வேதங்கள் எல்லாம் உமக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை என்பதாக சொல்லி மொழிகின்றது. யார கேட்கிறார்? திருவொற்றியில் இருக்கக்கூடிய பெருமானை கேட்கிறார். ஒற்றியுளிர் விடிவன் முதலீர் ஒற்றியுளிர் வேதம் பிறப்பிலர் என்றே மொழியும் உமைதான். உமைதான் வேய் ஈன்ற முத்தர் எனல் இங்கு என் என்றேன். உன போய் வேய் ஈன்ற முத்தர்னு சொல்றாங்களே அது ஏன்பா உனக்கு அந்த பெயர் என்பதாக வள்ளல் பெருமான் திருவற்றியூர் பெருமானிடத்தில் சொல்றேன் கேட்கிறேன். இறைவனுக்கு வேயின்ற முத்தர் என்பதாக பெயர். வே என்பது மூங்கில். மூங்கிலே இருந்து எப்படி கலை நீர் முத்தும் கடகத்துவை என்றார்களே, அதே போல வே என்ற முத்து என்பது அந்த கலை என்று சொல்லக்கூடிய மூங்கிலே இருந்து வரக்கூடிய முத்து சிறப்புடையது. ஆகவே வே என்ற முத்தர் என்பது சிவத்திற்கு பெயர். வே என்ற முத்தர் எனல் என்று பழி என்று அடங்கே, அது பழி இல்லை. இறைவனுக்கு பிறப்பு உண்டு இல்லை என்பதாக சொல்லுகின்ற பழி இங்கே வந்து சேருவதில்லை. ஏன்னா அவ்வேக்கு படுமுக்கு ஒருவத்து அன்று, அதனால் இழியும் பிறப்போ என்கின்றார். இதுதான் தேடி என்ன என்ன தேடி என்பதாக சொன்னால், வேய் என்று சொல்லக்கூடிய மூங்கிலே இருந்து வரக்கூடிய இந்த முத்து சிறப்பானது. இது வேய் என்ற முத்தர் என்பதற்கு சரிதான். ஏன் என்பதாக சொன்னால், இந்த முத்து இன்னொரு பிறப்பிற்கு வித்தாக அமையும். முத்து என்பது பிறந்துட்டா அந்த முத்து பிறந்தது, ஆனால் அந்த முத்து இன்னொரு பிறவிக்கோ இன்னொரு கருக்கோ உற்பத்தியாகின்ற வித்து அல்ல. ஆகவே வேயின்ற முத்தர் என்பதாக சொன்னால் தன்னிடத்திலே இருந்து அது வருகின்ற முத்து என்கின்ற ஒன்று வெளிப்படும். ஆனால் முத்து என்பது எப்படி அந்த முத்தானது இன்னொரு வித்தாக இல்லாத காரணத்தினாலே உண்மை வேயின்ற முத்தர் எப்படின்னு கேட்டால், சிவத்திலே இருந்து முத்தாக வந்த சிறியார சம்பந்தம் போல. சிறியார சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய முத்தானது சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த கதையிலே இருந்து வெளியில் வந்தது. ஆனால் பிரியான சம்பந்தர் அனைத்து அனைவருக்கும் புத்தி செல்வத்தை கொடுத்து அழைச்சிட்டு போனாரே தவிர அது பிறவிக்கு வித்தாக இல்லை. ஆகவே வே என்ற புத்தர், அந்த வே என்று சொல்லக்கூடிய சிவமாக இருக்கக்கூடிய அவர் இன்ற புத்தர் பிரியான சம்பந்தர். ஆக முத்து என்பது சிறப்புடையது, உமக்கு அது சிறப்புடைய பெயர்தான். முத்து முத்தாக நால்வரையும் அறிவு செய்திருக்கிறார் இறைவன் என்று சொல்லக்கூடிய சிவம். முத்து முத்தாக நால்வரையும் மணிவாசக பெருமான், நாவுக்கரச பெருமான், அப்படி பிரியான சம்பந்த பெருமான் முத்துக்கள் வெளியிலே வந்து அனைவரையும் பிறவியிலே இருந்து வெளிப்படுத்தி நம்ம எல்லாம் அந்த திருவடியிலே சேர்க்கின்ற காரணத்தினாலே வேகின்ற முத்தர் என்பது உமக்கு சரியான பெயரே என்பதாக வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக அமைக்கின்றார். கலை நீர் முத்து கனக குவையும் சுழல் நீர் பொன்னி தோற்றுத்துறை ரொம்ப அற்புதமா சொன்னார். சுழல் நீர், ஏன் சுழல் நீர்ல அது இருக்கணும்? இந்த பொன்னும் மணியும் என்று சொல்லக்கூடிய குவியல்கள் எல்லாம் பொன்னி நதி என்று சொல்லக்கூடியது காவிரி. காவிரியில இருக்கக்கூடிய சுழல்ல ஏன் அது சிக்குதுன்னு கேட்டா, சுழல்ல சுத்தி 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 வந்துட்டு இருக்கிறது இந்த முத்தும் கடைநீர் முத்தும் கனகத்துவை பொற்கொயலும். ஏன்னா செல்வம் ஒரு இடத்திலே தங்குவது இல்லை, சுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கும் செல்வம் நாளைக்கு இருக்காது கையில, நாளைக்கு வரக்கூடிய செல்வம் நாளானுக்கு இருக்காது. ஆகவே செல்வம் என்பது நிலையானது அல்ல. ஆகவே செல்வம் என்பது நம்மிடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று இன்னொரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கின்ற சைக்கிளிங் ப்ராசஸ். ஆகவே அது சுழல் நீர்ல சுத்திட்டு இருக்கிறார். சுழல் நீர் சொல்லி தோற்றுக்கிறது. ஆக சுழலிலே இருக்கக்கூடிய செல்வம் அந்த செல்வம் அல்ல, இது தொலையா செல்வமாக இருக்கக்கூடிய தோற்றத்துறையிலே இருக்கக்கூடியவர் தொலையா செல்வம். இதெல்லாம் சுழல் நீர் செல்வம் என்பதை சுந்தர பெருமான் ரொம்ப அற்புதமாக காட்டுகின்ற தலம் திருத்தோற்றுத்துறை. ஆக சுழல் நீர் பொன்னி தோற்றுத்துறையே பண்டை வினைகள் பரிய நின்ற அந்த முதல்வன் அமலனிடம். பண்டை வினைகள் சஞ்சீத வினைகள் தான் முதல்ல போகணும். ஏன்னு கேட்டா சஞ்சீத வினைகள் தான் அதிகமா இருக்கு. நம்ம எப்பவுமே அதிகமா இருக்கிறது முதல்ல போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆக பண்டை வினைகள் என்று சொல்லக்கூடிய சஞ்சீத வினைகள் பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா இருக்கு அனைத்தும். விறகு தாலி படினை போல் சொல்லுகின்ற நிலையில நம்முடைய பின்னுற அடுக்கிய விறகின் பலன் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம், பன்னிய உலகினில் பயின்ற பாவம் நன்னி என்று அறுப்பது நமச்சிவாய். ஆக இது அனைத்தும் விண்ணுற அடுக்கிய விறகின் பலன், அந்த விண்ணுற அடுக்கிய அளவிற்கு இந்த சஞ்சீத வினைகள். அப்படி சஞ்சீத வினைகள் நம்மிடத்திலே இருந்து முதலிலே நீங்க வேண்டும் என்பதற்காக பண்டை வினை அதுதான் சொல்றார். பண்டை வினைகள் பரிய நின்ற அந்த முதல்வன் அமலன் இடமா. அந்த முதல்வன் எல்லா அண்டங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன் இறைவன். அண்டங்கள் என்பதாக சொன்னால் நம்முடைய மணிவாசக பெருமான் தவிர வேற யாரும் அண்டத்தை பற்றியோ அந்த முதல்வனை பற்றியோ சொல்லியிருக்க முடியும். ஆகவே சுந்தர பெருமான் அந்த முதல்வன் என்பதாக எடுத்துச் சொன்ன பொழுது திருநண்ட பகுதியிலே நம்முடைய மணிவாசக பெருமான் இவன் அந்த முதல்வன் என்பதற்கு ஒரே ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோடு போயிட்டார். என்ன சொல்றார், ஈ நிலை கதிர் இந்நிலை கதிர், வீட்டில இருந்து வருகின்ற அந்த துவாரத்தில இருந்து வருகின்ற அந்த ஒளிக்கற்றை, அதுல எத்தனை கோடி துகள்கள், கோடி கோடியாக துகள்கள் அதிலே ஆடுகின்ற அந்த நிலையை பார்க்கும். இந்த நிலை கதிர் துண்ணலி குறைய சிறியோராக பெரியவன் தெரியும். இந்த அண்டங்கள் என்று சொல்லக்கூடியவை இறைவனுக்கு எவ்வாறு தெரிகின்றதுன்னு கேட்டா, எப்படி இந்த துவாரத்திலே வரக்கூடிய இந்த சிறு சிறு அந்த தூசிகள் எல்லாம் எவ்வாறு அந்த புரியிலே தெரிகின்றதோ, அதே போல இறைவனுக்கு இந்த அண்டங்கள் முழுவதும் தெரிகின்றது. அண்ட பகுதியில் உண்டை திறன், அளப்பெரும் கருணை, வளப்பெரும் காட்சி, 100 கோடியில் மேற்பட விரிந்தன. 100 கோடிக்கும் மேலாக சொன்னார் மணிவாசனுக்கு. மேற்பட விரிந்தனன்னு சொல்றார். விரிந்து கொண்டே செல்லுவதுதான் இந்த அண்டம். ஆகவே விரிந்து செல்லக்கூடிய இந்த அண்டம் அவருக்கு இந்த கதவு துவாரத்தில இருந்து வரக்கூடிய ஒளிக்கட்டையில் இருக்கக்கூடிய துகள் மாதிரி தெரியுதுன்னு சொன்னா, அண்டத்தினுடைய தன்மையும் அவருடைய அந்த பெரியவனாகிய அவனுடைய தன்மையையும் மருளாதவர் பெருமான் சம்பாதிச்சு ஸ்டடி பண்ணான். எங்கேயோ அந்த முதல்வன் என்று சொல்லக்கூடிய அவன் எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட நிலையை மணிவாசக பெருமான் படம் பிடித்து காட்டுகின்றான். அப்படி அந்த முதல்வன் அமலன் இடமாம் இண்டை தொண்டன், இண்டை தொண்டு அன்பு இடையராத தொண்டர் பரவும் போற்று. இண்டை என்று சொல்லக்கூடிய மாலை, அந்த மலரை கொண்டு அன்பு இடையராத தொண்டர். தொண்டருக்கு உரிய இலக்கணம் என்னன்னு கேட்டா, அன்பு இடையராக இருக்கின்றவர்கள் தொண்டர்கள். அன்பு இடையிலே அருந்ததுன்னு சொன்னா, அதனாலதான் சொல்றார் சிந்தை இடையரா அன்பும் திருமையை தண்ணில் ஆக்குகிறது. பெருமான் வருகின்ற பொழுது பெரியார் பெருமான் காட்டுகின்ற பொழுது சிந்தையிலே இடை அறாத அன்பு இருந்ததா சொல்றார். ஆக இடை அறாது என்பது சிறப்பு. நமக்கெல்லாம் இடையிலே அருகின்ற அன்பு. திருக்கோயிலுக்கு வருகின்ற பொழுது சில விநாடிகளோ சில மணித்துளிகளோ அவனுடைய திருவடியிலே நம்முடைய அன்பானது செல்லுகின்றன. அப்படி அந்த அன்பானது அது நூல் போல திருவடியிலும் நம்மையும் இணைக்கின்ற அந்த நூல். அந்த நேரத்தில் இருக்குமே தவிர அப்படி அது வெளியில போய்தான் செய்யணும். அருமை கறந்ததுன்னா என்ன இருக்கும், நம்முடைய லௌகீக வாழ்க்கை என்பதாக சொல்லி அதில் போயிருக்கும். ஆக அன்பு நமக்கெல்லாம் அருந்து 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 நமக்கு தொடர்கின்றது. தொண்டர்களுக்கு அப்படி கிடையாது. நாவுக்கரசு பெருமானுக்கோ சுந்தர பெருமானுக்கோ ஞானசம்பந்த பெருமானுக்கோ அந்த அன்பானது இரவாத இன்ப அன்பாக அமைகிறது. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் சிறப்புண்டே உனை எங்கும் மறவாமை வேண்டும் என்று கரைக்கலாம். அப்படி இரவாத அன்பு என்பதுதான் அன்பு இடையராத அன்பாக அந்த தொண்டர்கள் அமைகின்ற அந்த இலக்கணமாக நம்முடைய சுந்தர பெருமான் இன்பை கொண்டு அன்பு இடையராத தொண்டர் பலரும் தோற்றுத்துறை. அப்படிப்பட்ட சிறப்பினை உடையது இந்த திருத்தோற்றுத்துறை. சோழ அறவும் தொட்டின் இரவில் மாலை மதியும் வைத்தானிடமும். அந்த கடையில பார்க்கின்ற 3 காட்சி. 1, சோழ அறவு. அறவு என்பதாக சொன்னா பயந்தா வரும் இல்லையா? பாம்பு சொன்னாலே பயம். பாம்பு என்றால் படையும் நடுங்கும். ஆனால் இறைவனிடத்திலே இருக்கக்கூடிய பாம்பு அழகு செய்யும், அழகு செய்யும், அது பயமுறுத்தாது. ஆகவே அந்த அளவை சொல்லுகின்ற போது அதற்கு அடைமொழி சொன்னார் கோல அளவு. அந்த அழகை கொடுக்கின்ற அரவு ஆகையினாலே கோல அரவும் தொக்கின் இறகும் மாலை மதியும் வைத்தான் இடமாம். ஆளும் மயிலும் ஆடல் அழியும் சோலை தருணீர் தொற்றுத் துறை. பழித்து தாமரை பவளவற்றில் குளிக்கும் போல் நூல் கோமார்க்கு இடமாம். இளைஞனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த நூல், முப்புரி நூல். அந்த முப்புரி நூல் அமைந்திருக்கின்றார். இந்த முப்புரி நூல் எப்படி இருக்கா, சுந்தர பெருமானுக்கு ஒரு பவள மலை. மலை என்று சொன்னால அந்த மலை எப்படிப்பட்ட மலையா, பவளம். பவளம் எப்படி இருக்கும், சிவப்பு. சிவப்பு நிறமுடைய ஒரு மலையிலே வெள்ள அருவி அப்படி ஊத்தினா எப்படி இருக்குமோ அதே போல சோர்மாடைய மேலையிலே அந்த முப்புரி நூல் விளங்குகின்றது. இப்படி ஒரு இல் பொருள் ஓமையன் இல்லாத ஒன்றுதான். ஆனால் இல்லாத ஒன்றை கற்பனை செய்து அதற்கு உண்மையாக காட்டுகின்ற நிலை அதை சொல்றார். பழுக்கு தாமரை பவளவற்றில் குளிக்கும் போல் நூர் கோமார்க்கிடமாம் அளிக்கும் ஆட்சி அல்லால் மதுவம் துளிக்கும் சோலை தோற்றித்துறையே. உதையின் சூற்றுக்கு ஒல்காபுதிக்கு வதையும் செய்த மைந்தனிடமாம். கூற்றுக்கு உதையும் அப்படி எழுதணும். கூற்றுக்கு உதையும் யாரு, யமதர்மனுக்கு அறக்கடவுளுக்கு கால வச்சு உதைத்தார். யாருக்காக, மார்கண்டையனுக்காக. கூற்றுக்கு உதையும் உல்கா விதிக்கு வகையும். உல்கா விதி ஊழ் என்பதை சொல்லக்கூடிய அந்த ஊழ்வினை வந்து உருத்து வந்து ஊட்டும் தான். யாரா ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்? செய்தினை வந்தம்மை தீண்ட பெற திருநீல கண்டம் ஊழ்வினை உல்கா விதிக்கு வகை செய்தது. உல்கா விதி ஊழ் ஊழ் என்பதாக சொல்லி ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் சொன்னா அந்த உல்கா விதிக்கு வதை செய்தாராம். உல்கா விதிக்கு வதையும் செய்த மைந்தன் இடமா சிதையும் சாதும் தேனும் நிமிரும் சுதையும் பொன்னி தோற்றுக்குறையும். மகரந்த தூள்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்து இந்த மகரந்த சேர்க்கை மண்டுகள் எல்லாம் இங்கேருந்து எடுத்துட்டு போய் அங்க தூவுறது, அங்கேருந்து இங்க தூவுறது, அப்படி மகரந்த சேர்க்கை எல்லாம் நிகழ்கின்ற அந்த இயற்கையை உடைய சிதையும் சாதும் தேனும் நிமிரும் சுதையும் பொன்னி தோற்றுக்குறையே ஓதக்கடல் நஞ்சினை உண்டிட்ட பேதை பெருமான் தேனும் பதியம். பேதை பெருமான்றாரு நம்முடைய சோழர் பெருமான சொல்றாரு. ஏன் ஒண்ணு தெரியாத ஆளா இருக்கும் இவங்களா செஞ்சாங்கன்னா சரி எல்லாம் ஈச்சவாயன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல நம்முடைய பெருமான் ஆயிட்டாரு. கடைஞ்சவங்க இவங்க பயனுக்காக கடைந்தார்கள் அந்த பார்க்கடலில். பயனுக்காக கடைந்த பார்க்கடலிலே முதலிலே வந்தது நஞ்சு. இந்த நஞ்சை எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுத்தவனையே சரி நான் சாப்பிடுறேன்னு எடுத்து அதை உண்டு விட்டாங்க. இப்படி ஒரு பேதையான செயலை இவர் யாரும் செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிப்பாரு. அப்படி பேதை பெருமான் வந்தா அந்த கருணையை சொல்லுகின்றான். பேதை பெருமான் என்கின்ற அந்த கருணையை வெளிப்படுத்துகின்ற நிலை பேதை பெருமான். தேனும் பதியாம் சீதப்புணல் உன் வெறியை காலும் சூதப்பொருள் சூழ் தொற்றுத்துறையும். சீதப்புணல் இந்த மரம், இந்த மாமரம் இருக்கு இல்லையா, அத அற்புதமான அந்த சோலைகள் நினைந்த தோற்றுத்துறைன்னு சொல்ல வந்தார். அந்த மாமரம் என்று சொல்லக்கூடிய அந்த மாமரத்தினை இருக்கக்கூடிய இலைகள், அந்த இலைகள் எப்படியா மரத்துக்கு கீழே ஊத்துற தண்ணி எப்படி இருக்கு? சீதப்புணல் குளிர்ந்த புணலை ஊற்றுகின்றோம். சீதப்புணல் கொண்டு எரியை காலம் அந்த மா இலைகள் எல்லாம் எரியை போல அந்த இலைகள் எல்லாம் விளங்குகின்ற காரணத்தினாலே ஆகுதி வேட்கல் போல சொல்வார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அப்படி இந்த மரமானது மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் எரியை உமிழுகின்றதை போல இந்த மாமரம் விளங்குகின்றது. அது உண்டது எதுன்னு கேட்டா சீதப்புணல். புணல்ல நீர், குளிர்ந்த நீரை உட்கொண்டு எரியை உமிழுகின்ற மாமரம். ரொம்ப அற்புதமாக அந்த கவிஞரை கேட்டது. சீதப்புணல் உண்ட எரியை காலும் சூதப்பொழின் சூழ் தோற்றுக்குறையே இறந்தார் என்பும் எருக்கும் சூடி புறங்காத்தாடும் புனிதன் கோயில் சிறந்தார் சுற்றம் திரு என்று இன்ன பிறந்தார் பேரும் தோற்றுத்துறை. ரொம்ப அற்புதமா சொல்ற அந்த தோற்றுத்துறையிலே வந்து பேரு என்ற அடியார்கள் எப்படியா சிறந்தார் சுற்றம் திரு என்று இன்ன சிறந்தார் சுற்றம் சொன்னா சிறந்த சுற்றம் சுற்றத்திலேயே சிறந்த சுற்றம்னா மனைவி மக்கள் அதான் முதல்ல சுற்றம். அதுக்கப்புறம்தான் மிக்க அந்த சிறந்த சுற்றத்தை திறந்து திரு என்று சொல்லக்கூடிய செல்வத்தை எல்லாம் திறந்து வந்து இறைவனுடைய திருவடியை தோற்றுத்துறையுடைய அந்த பெருமானுடைய திருவடியை சேருகின்ற அடியவர்கள் பிறந்தால் சேரும் தோற்றுத்துறையே காமன் கொடியால் கண் ஒன்றிமைத்த ஓமக்கடலார் உகந்த இடமாம் தேமன் குடலார் சேக்கை புகைத்த தூமம் விசும்பார் தோற்றுத்துறையே. ஆக அந்த புகை மண்டலமானது வான்வரையிலும் சென்று முட்டுகின்ற அந்த ஒன்று புகைத்த தூமம் விசும்பார் தோற்றுத்துறையை உடைய காமன் கொடியா தங்கம் திமைத்த ஓமக்கடலார் உகந்த இடமாம். காமனை தகைத்ததனுடைய அந்த புகையானது ஓமக்கடல், அந்த புகை மண்டலம் கடலை போல விளங்கியது. அதுக்கப்புறம் தேமன் குரலார் சேட்டை புகைத்த தூமம் விசும்பார் அந்த குரல் என்று சொல்லக்கூடிய அந்த குரலிலே தூம புகை போடுவார். அந்த புகை இந்த தோற்றுத்துறையிலே விண்ணளவு படிந்தது என்பதாக இரண்டையும் சொல்லுகின்றார். முக்கியமான பாடல் இது. இலையால் அன்பால் ஏற்றும் அவருக்கு நிலையா வாழ்வை நீத்தார் இடமா. இதுதான் இந்த பாடலுடைய பதிகத்தினுடைய முக்கிய கரு அமைந்திருக்கக்கூடிய பாடல். இலையால் அன்பால் ஏற்றும் அவருக்கு நிலையா வாழ்வை நீத்தார் இடமாம் தலையால் தாழும் தவத்தோர்க்கு என்றும் தொலையா சொல்வ சொத்துத்துறையே. அற்புதமான பாடல். இலையால் அன்பால் ஏற்றும் அவர் ரொம்ப கவனமா பாடுறோம். பூவும் நீரும் கொண்டு அவனுடைய திருவடியை போற்றுதல் என்பதற்கு மேற்படியாக அமைந்த நிலை இலை பச்சிலை. ரொம்ப எளிமையான வழிபாடு சிவ வழிபாடு, மிக மிக எளிமை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இலை என்று சொல்லக்கூடிய எந்த அந்த இலை என்று சொல்லக்கூடிய பிம்பம் அந்த பச்சிலையை எடுத்து இறைவனுடைய திருவடி இலை இடும் இலையால். அது எதனால இலையால் இடணும்னு கேட்டா அன்பு அந்த இடத்துல கலந்திருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான வழிபாட்டு சிவ வழிபாட்டினுடைய ஆணித்தரமான அடிகோடு இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னு கேட்டா அன்பு. சிவபூஜையிலே முக்கியமாக இருக்க வேண்டியது அன்பு. இலையால் அன்பால் ஏற்கும் அவருக்கு ஆக அன்பு என்கின்ற ஒன்று தேவை. ஆக இறைவனிடத்திலே செலுத்துகின்ற பொழுது அந்த பட்டிலை கூட அவன் திருவடிக்கு சென்று சேர்த்து நம்மை முத்தி செல்வத்தை வழங்கக்கூடிய அளவிற்கு அந்த இலை சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டா அன்பு கலந்திருப்பதனால. அந்த குரங்கானது எடுத்து பத்திலேயே தான் போட்டது முதுகுந்த சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியது. போட்டது எது கேட்டா மேலே இருந்து சித்தி இலையை தான் போட்டார், ஆனால் மிக உயர்ந்த பதவியை கொடுத்தார். ஆக இலையால் அன்பால் ஏற்கும் அவருக்கு நிலையா வாழ்வை வீட்டார்க்கிடும். நிலையா வாழ்வு என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்வு, அதனாலதான் சொன்னார் இந்த வாழ்வை பற்றி முதலே சொல்லுகின்ற பொழுது இந்த வாழ்வு என்பது மிக குறுகிய காலமுடையது இந்த வாழ்வு. ஆகவே அதிலே அவனுடைய திருவடியை பற்றி நாம் சேர வேண்டும் என்பதை குறிப்பாக உணர்த்துகின்றார். நிலையா வாழ்வை நீட்டார் இடமாம் தலையால் தாழும் தவத்தோற்கு என்றும் தொலையா செல்வ சொத்துத்துறை. அவனுடைய திருவடியை நம்முடைய திரு முடியானது இறைவனுடைய திருவடியிலே படுகின்ற நிலையிலே வாழ்த்துவோம். அது என்ன பொருள், நம்முடைய அறிவு நீங்கி நம்முடைய பசு அறிவானது அவனுடைய பதி ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியிலே பதிதல் வேண்டும். எல்லாம் அவன் செயல் ஏகனாதல் என்கின்ற நிலை. ஆக என்ன பசு ஞானம் பாச ஞானம் என்பது ஒண்ணு ஒன்னா நீங்கி இறைவனிடத்திலே பதிகின்ற அந்த பதி ஞானம் என்பதிலே இந்த உயிர் சென்று சேருகின்ற நிலை. ஆகவே இந்த நிலையைத்தான் ஏகநாதல் இறைவனை நிற்றல் என்பதாக சிவஞான போதம் சொல்லுகின்றது. ஏகநாதல் சொன்னா இறைவனிடத்திலே தாளும் தலையும் ஒன்றாகும், அதற்கு தாடலை என்கின்ற புணர்ச்சி உண்டு. இறைவன் இடத்திலே அவனுடைய தாளிலே நம்முடைய தலையானது சேர்ந்து தாளும் தலையும் புணர்தல் ஆக தாடலை என்பதாக மாறும். அந்த பதிஞானத்திலே இந்த பசுஞானம் பாசஞானம் நீங்கி அவனிடத்திலே ஒடுங்குகின்ற அந்த நிலையை தலையால் தாழும் தவத்தோர்க்கு என்றும் தொலையா செல்வ சேர்ப்பு திரை தொலையாக செல்வது என்பதாக அந்த முத்தி செல்வத்தை வழங்குகின்ற அவனுடைய திருவடியை வாழ்த்துவோம். சுற்றார் தருநீர் தோற்று துறையுள் முற்றா மதிசேர் முதல்வன் பாதத்து அற்றார் அடியார் அடி நாய் ஊரன் சொல்தான் இதை கற்றார் துந்திலரு. தன்னை அடி நாய் ஊரன் நாய் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதற்கு அடி நாய் என்பதாக சொன்னார். நாய் அந்த காலை சுற்றி சுற்றி வருகின்ற அந்த காரணத்தினாலே தலைவனுடைய காலை சுற்றி வருவது நாய். ஆகவே அந்த நாயை அடி நாய் என்பதாக அடி நாய் ஊரன் என்பதாக சொன்னார். திருத்தத்தி முற்றம் திருத்தத்தி முற்றம் திருவதியைக்கு வந்தார் நம்முடைய சுந்தரபெருமான். திருவதியைக்கு வந்தபொழுது அங்கே நம்முடைய உழவார படையாளி நம்முடைய நாவுக்கரச பெருமான் உடைய அரசு உலகு ஏற்றும் உழவார படையாளி அவர் கைத்திருத்தொண்டு செய்தார் திருவதியிலே. ஆகவே அந்த திரு பதியை தன்னுடைய காலால் மிதிக்க மாட்டேன் என்பதாக சொல்லி சுந்தர பெருமான் திருவதியின் எல்லையை தொடாமல் சித்தவட மடம் என்று சொல்லக்கூடிய அந்த மடத்திற்கு போனார் சுந்தர பெருமான். சித்தோட மடத்திலே இரவு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய தலையிலே யாரோ காலாலே எட்டி உதைப்பதை போல யார் என்பதாக சொல்லி விழித்து பார்த்தால் ஒரு வயதான ஒருவர் படுத்திருக்க அவருடைய திருவடியானது இவருடைய தலையிலே படு. என்ன பண்ணார், அவரை எழுப்பல, இவர் இடம் மாறினார். இந்த பக்கம் படுத்திருந்த அவர் எடுத்து அந்த பக்கம் படுத்தார் சுந்தரன். படுத்து மீண்டும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த திருவதியானது மீண்டும் தலையிலே பட்டது. நினைத்து பார்த்தார் திருப்பி அவரும் இவர் அந்த பக்கம் போய் படுத்தாலும் வலிய வந்து அவருடைய தலையிலே முடிக்கிறார். இன்னொரு பக்கம் போய் படுத்தார் அங்கேயே முடித்தார். சுந்தரருக்கு கோபம் இளமை துள்ளி விளையாடுகின்ற நிலை. சுந்தர பெருமான் மனக்கோலம் கொண்டவர் இல்லையா, என்னை பலகாலம் மிதித்தனே, நீ யார்? இத்தனை முறை என்னை வந்து மிதித்துக் கொண்டு இருக்கின்றாய், இந்த பக்கம் போனா மிதிக்கிற, அந்த பக்கம் யாருன்னு கேட்ட மறந்துட்டேன். ஆஹா, வந்தது யார் என்பதாக சொன்னால் சிவபெருமானே வந்திருக்கு. சிவபெருமானே வந்து தன்னுடைய திருவடியை எடுத்து அவருடைய தலையிலே திருவடி தீட்சை செய்தார். அந்த திருவடி தீட்சை செய்த அந்த பற்றை நான் அறியாமல் போய்விட்டேனே என்பதாக சொல்லி வருந்தி பாடுகின்றார். அற்புதமாக தம்மானே அறியாத சாதியார், ரொம்ப அற்புதமாக சுந்தர பெருமான் கண்ணீர் வடிக்க வடிக்க அந்த திருவடியை பெருமானை எண்ணி பாடுகின்றார். விட்டுட்டேனே பாவன, நீ வருவே வருவே வருவேன்னு சொல்லி உன்னுடைய திருவடியை பிடிக்கலாம் சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த நான், நீ வந்தபொழுது நீ எப்படி வருவேன்னு நினைச்சேன். சிவபெருமான் சொன்ன உடனேயே தலையிலே திரையையும் இந்த பக்கம் ஒரு தாளம் ஆடும், கையில திரிசூலமோ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வந்தாதான் சிவபெருமான் நினைச்சிட்டு அது தப்புன்றார். சிவம் என்பது எந்த வடிவத்திலேயும் எந்த கோலத்திலேயும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்பதை அகச்சான்றாக நம்முடைய சுந்தர பெருமான் சொல்றார். இப்படித்தான் சிவம் வரும் என்பதாக எண்ணியிருக்காதீர்கள். சிவம் எப்படி வேண்டுமானாலும் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் தாங்கி வரும் என்பதை தம்மானை அறியாத சாதியார் உளறு தடை மேற்கொள் திரையாளர் விடை மேற்கொள் விகிர்தன். விகிர்தன் என்பதாக சொல்லுகின்ற போது பல வடிவங்களை அவன் எடுத்து வருவதற்கு விகிர்தன் என்பது அவனுடைய பொருள். ஆக இறைவன் இந்த தடையிலே திரையையும் அந்த விடையையும் எடுத்து வந்தால்தான் சிவம் என்பதாக எண்ணி இருக்கொண்டிருந்தேன். ஆனால் அவன் விகிர்தனாக இப்பொழுது வந்து அந்தனாக அந்த சிவ வேதியராக வந்து நம்மை தலையிலே மிதித்தான்.
164 பக்கம்
எம்மான் கண் அடி கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசை. அவர் அதுவரையிலும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார், தன்னுடைய தனக்கு வந்து அந்த திருவடி தீட்சை கொடுப்பாருன்னு சொல்லி எம்மாந்தன் அடிக்கொண்டேன் முடிமேல் வைத்திடும் அந்த திருவடியை எடுத்து என் தலையில வைப்பாரா 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 என்பதாக சொல்லி அதிலேயே என்னுடைய எண்ணத்தை வைத்துக் கொண்டிருந்த நான் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயன் அறிவிலா நாயன் என்பதாக சொன்னார். இந்த இடத்துல அடி நாய் ஊரன் என்பதாக சொன்னார். இந்த இடத்துல என்ன சொல்றார், அறிவிலா நாயன். ஏன் அறிவிலா நாயன் சொன்னாரா? அதாவது நாய்க்கே உரிய ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எஜமான் நாயினுடைய எஜமான் இருக்கா இல்லையா, அந்த எஜமான் எந்த வேடமாக இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் நாய் கண்டுபிடிச்சு எஜமான் வந்து மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாலும் நாய் எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்டா, அடையாளத்தை வைத்துக் கொண்டு நாய் கண்டுபிடிக்காது, தன்னுடைய மோப்ப சக்தியை வைத்துக் கொண்டுதான் இவன் எஜமான் என்பதாக கண்டுபிடிச்சிடும். ஆனால் என்னுடைய தலைவனாக விளங்கக்கூடிய நீ வந்தபொழுது ஒரு நாய் தன்னுடைய தலைவனை மோப்ப சக்தியால் உணர்கின்ற அந்த அறிவு, அந்த அறிவு எனக்கு மட்டும் இருந்திருந்தால் நான் தலைவனாக வந்திருக்கக்கூடிய நீதான் என்பதாக சொல்லி உன்னை கண்டுபிடிச்சிருக்க, நாய்க்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போயிடுச்சுப்பா, அறிவிலா நாயன். ஆக சுந்தர பெருமான் தன்னை மிக 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 தாழ்த்தி சொல்லுகின்ற இடமாக விளங்கக்கூடிய நிலை அறிவிலா நாயன். ஏன்னா திருவடியை விட்டுட்ட நிலை, ஆகவே தன்னை இப்படியெல்லாம் பழித்துக் கொண்டு சொல்லுகின்ற அந்த நிலை நம்முடைய சுந்தர பெருமானிடத்தை விளங்குகின்ற அந்த நிலையிலே அடி நாய் ஊரன் என்பதாக தன்னை அந்த அடியை திருவடியை பற்றுகின்ற திருவடியே சுற்றி சுற்றி வருகின்ற ஊரன் உன்னுடைய திருச்சோற்று துறையாக இருக்கக்கூடிய இளையா செல்வம் உடைய அந்த திருவடியை வணங்குகின்றேன் என்பதாக அமைத்தார். அந்த நிலையிலே திருச்சோற்று துறை பதிகமானது மிக அற்புதமான பதிகம், சுந்தர பெருமானுடைய பதிகம். அந்த பதிகத்தோடு இந்த சொற்பொழிவு நிறைவு செய்து அடுத்த வாரம் நம்முடைய சனிக்கிழமை மீண்டும் நம்முடைய சுந்தர பெருமானுடைய பதிகத்தை தொடர்ந்து திருவையாறு அப்புறம் பொன்னார்மேனி அப்புறம் பொன்னார்மேனியனே புலித்தோலை அரை கசைத்து என்று சொல்லக்கூடிய பதிகம். அது வரையிலும் நம்முடைய இந்த இரண்டாவது ஆண்டு நம்முடைய நிகழ்ச்சியிலே தெரிவித்த வண்ணம் நிறைவு செய்வோம் என்பதாக தெரிவித்து நம்முடைய ஐயா அவர்கள் சில குறிப்புகளை வழங்குவார்.
சென்ற வாரம் சொன்னபடி 11,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்திருக்குது, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல போட்டிருக்கோம். பத்திரிகை நாளையிலிருந்து கட்டாயம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம். அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது
இரண்டாம் ஆண்டு
ஏதாவது ஒருவர் கருத்து சொல்லணும், மாணவர்கள் சொல்லியிருந்தோம். நீங்களாம் நிறைய பேசணுன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு கருத்து சொன்னாலும் போதும். இப்போ இன்றைய நடந்த நிகழ்ச்சியை எடுத்து சொன்னா கூட போதும், எது உங்களுக்கு மனசுக்கு பட்டதோ அதில் ஒருவர் கருத்து சொல்லலாம். இப்போ அடிக்கடி நாள்தோறும் இந்த பதிகத்தை பாடணும்னுட்டு ஆசிரியர் வற்புறுத்ததுக்கு சொல்லலாம், அப்படி என்ன எப்படி சொல்லியிருக்காரு அதை நான் பழக்கத்தை கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லி தோட்டத்துறை பாடல். அதனால பேசுறதுக்குன்றது நிறைய பேசணுன்றது ஒவ்வொருத்தரும் பேசினாக்கா அரை மணி நேரம் செய்யலாம், எல்லாருக்கும் சேர்ந்து இருக்கிற நேரம் அரை மணி நேரம் தான் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு மனசுக்கு வந்து விருப்பமா இருந்ததோ, அதுவும் ஆசிரியர் வகுப்புல சொன்னது மட்டும்தான் சொல்லணும். நான் இது நினைச்சேன் எனக்கு இந்த கருத்து அப்படின்றதெல்லாம் வேண்டாம். ஆசிரியர் இது நுட்பமா நமக்கு சொன்னதை நாங்கள் இதை வந்து பாராட்டி பழகத்து கொண்டு வரோம், இதை நான் மிகவும் ரசித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் சொல்லலாம், நீங்க கூட சொல்லணும், யாரும் சொல்லக்கூடாதுன்னு மாணவர்களாக சொல்ல வந்து எடுத்துக்காக ஏகேஆர் பின்னர் நம்முடைய ஆசிரியர் முன்னே இருந்து நமக்கு இது ஒரு சிறுவர் செயலா அமைஞ்சிருக்கு. வியாபாரமும் நம்ம பாடுறதுனால நால்வரும் நம்மோடு ஒன்றி இருக்கிறாங்க. கருத்து நாங்கள் பொதுவாக சொல்லிடுவோம்,
சிறப்பா மாணவர்கள் தான் சொல்லணும். இப்போ திருப்புகழ் பாடும் முருகன் புகழ் பாடும் சபையில எப்படி அருணகிரியார் எப்படி வந்து அப்படின்றது சொல்லலாம்.
அடுத்த வாரம் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது.
சார், இந்த இடையால் அன்பாடு ஏற்படுது திருமந்திரத்துல
எதுவும் இல்லை என்றால் ஒரு பச்சிலையாவது
இடையாயினும் வந்தது ஏறாயினும் பள்ளி ஏற்றவர் கையில் அவரும் சொல்றாரு.
ஆமா, இடையாயினும் வந்து அப்புறம் நவகரசர் சொல்லுவார், என் கோயிலுக்கு அன்போட சேர்ந்து கலந்து வர்றதுதான் அடிப்படையாக இலையால் அன்பால்
சொன்னார். அவரு விளக்கத்துல கூட ரொம்ப நல்ல விளக்கம் வந்ததுங்களே. இது இல்ல, சில குறிப்பு வரும்போது அந்த பாட்டு அப்படியே
போன
வாரம் கேட்டாரு முருகவேல் என்றது. இப்ப இந்த பாட்டுல கூட சம்மானை அறியாதுன்னு முருகவேல் சாதைன்னு வருது. சம்பந்தர் முருகவேல் சாதை முருகவேல் பற்றி எங்க சொல்லியிருக்கிறாரா அப்படின்ட்டு ஒரு வீடா அப்பர் சொல்லியிருக்கிறது வேலை தெரியும், சுந்தரர் சொல்லியிருக்காரு, மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறது, சம்பந்தர் சொல்லியிருக்கிறது, இப்ப நானும் சொல்லிடுறேன் அப்படின்னு தேடி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பு சொல்லி நாளைக்கே தொடங்குது. சம்பந்தர் திங்கள் வைகாட்சி நாளைக்கு இன்றைக்கு அப்பர்
நிறைவான யானை சம்பந்தருடைய வியாபாரத்துல முருகனை பத்தி எந்த இடத்துலயாவது சொல்லியிருக்காரு. அவர் முருகன் தான் அவர் அவதாரம் பண்ணதாக அண்ணகிரியார் படத்திற்கு விட சொல்றாரு.
அவர்
எல்லாரும்
சம்பந்தர் எங்க சொல்லிருக்காரு சொல்லிருப்பாரு இல்லன்னா இல்ல. அதனால கொஞ்சம் எனக்கு இமெயில் மூலமா நம்ம விஷயத்தான். அம்மா, நீங்க ஏதாவது கருத்து சொல்லுங்க, முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு நடந்த வகுப்பு
அதாவது
சைவ சித்தாந்தத்தினுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உடல் என்பதை இங்க விட்டுட்டு போனால் அதனுடைய வினை என்பது தொடரும். வினை இருக்கு சொல்லுவோம். ஆகவே வினையை உடல் பூத உடல் இங்க இருக்கக்கூடாது. பூத உடல் என்பதை விட்டுட்டு போறாங்க இல்லையா, பூத உடலை விட்டு செல்லுகின்ற அந்த உயிர் மீண்டும் பிறக்கும் என்பது சைவ சித்தாந்தம்.
முக்தி
இல்ல, பிறப்பு உண்டு மீண்டும் ஆகும். இது வந்து அடுத்த ஒரு பிறப்புல அடுத்த
அதுதான்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சைவ சந்தான குருவர்கள் நால்வருக்கே சமாதி உண்டு. ஐவர்கள்னு சொல்லுகின்ற அதுல நம்முடைய நால்வர் பாத்தீங்கன்னா ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், அப்புறம் சுந்தரவர்மார் மணிவாசல் இந்த நால்வர். இதுல நம்முடைய மெய்கண்டார் அந்த சந்தான குருவர்கள் சொல்லி அந்த சிவஞான போதத்தை அருள் செய்த மெய்கண்டார், அருள்நம்பி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் என்று சொல்லக்கூடிய இந்த நால்வர், இந்த நால்வருக்கும் சமாதி உண்டு. அப்ப சிவஞான மகாபாரதியன் அருள் செய்த சிவஞான முனிவர் சொல்றார். அந்த சிவஞான முனிவர்களுடைய சிவஞான மகாபாரதியம் என்று சொல்லக்கூடியதுல அவர், அதாவது அனுபவம் உடைய தேசிகர் திருவாக்கால் உணர்கள். அனுபவம் உடைய தேசிகர் யாருன்னு கேட்டா நால்வர் பெருமக்கள். அவ்வளவுதான். இதுல நம்ம வந்து இவர் பெரியவரா, இவர் உயர்ந்தவரா, இவர் ரிசர்ச் பண்ணாரு, ஜெனரலைஸ், அவ்வளவுதான். தேங்காண மாபாடி வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சது. தேங்காண போதம் 12 சூத்திரங்கள் இருக்கு. அது 10 இலக்கணம், 5 இலக்கணம், 10 இலக்கணம். அது மூணுத்தையும் சொன்னாச்சுன்னா உங்களுக்கு வள்ளலார் எத்தனை ஒரு பால்
சொல்லுங்க.
அவராகவே உழைத்த இந்த இது வந்து இந்த புத்தறியாத நாவல் வந்து, அதனால அவங்க வந்து இந்த
உடல் எடுப்பது எதற்குனா வினை நீக்கத்திற்கு உடல் வருது. அந்த வினை நீக்கம் என்பதாக முழுவதும் வினை நீங்கி இருக்குன்னு சொன்னா உடல் பயணம். வள்ளல் பெருமான் என்ன பண்ணுவார், ஐம்பூதங்களினால் ஆட இந்த உடலை ஐம்பூதங்களிலேயும் கலைத்து விட்டு அந்த ஒளி உடலோடு சென்று இறைவனது அடைந்த அது
புறப்படுதுன்னு
சொன்னா அது முக்கியமா இறைவன் திருவடியை சென்று அடையும் என்பது சத்தியம். எந்த ஒரு புறப்பட்ட இடம் என்பதாக சொல்லி இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு வேணா வேறியாகும். ஆசாமிகளும் புகழாகின பின் பேச அனுபவி திறந்தது. எப்படிபடி பூசாமணியும் துகிலும் குறைவால் நேசா முருகா முழுதென்பதால் ஆசா நிகழும் சுகலாயினத்தில் இந்த செயலோட ஒரு ரெண்டுல நான் இருக்கேன், இன்னொரு ரெண்டுல நீ இருக்க உன்னுடைய திருவடி. உனக்கும் எனக்கும் இடைப்பட்ட இடைவெளி, உனக்கும் எனக்கும் இடைப்பட்ட ஆசையினுடைய சங்கிலி, அது சுகலாயிட்டுனா இறைவனுடைய பேசாமதி சிறந்தது, அவ்வளவுதான். ஆகவே எல்லா ஆன்மாக்களும் புறப்பட்டது என்றால் இறைவன் திருவடியை சென்று சேருகின்றன. ஆனால் மீண்டும் வந்து ஐயப்பாவை சொல்லி சொல்லணும்.
என்ன வேணும், நிறைய பேர் முக்தி அடைஞ்சிட்டு இருக்கணும், நிறைய பேர் அறியாம இருக்கிறது என்ன ஏன் காரணம் அப்படின்னு அவருடைய
பெருவாழ்வுங்கிறது தத்துவம்
பூத உடல் சொன்னது ஒரு ஒரு காரணத்துக்காக சொன்னதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சிறப்பு அறிக்கிறது இறைவனுடைய வேலையா, நாம அவருக்கு சிறப்பு அறிவுறுன்னு சொல்றது நம்மளுடைய வேலை.
புரியா இருக்க முடியாது,
அதனால
விட்டு போகிறவர்கள் முக்தி அடைய முடியாதுன்னு
சொல்றது வந்து முக்தி அடைஞ்சதுன்னு சொன்னா ஒரு செடி கூட முக்தி அடைஞ்சது பெட்டான் சாம்பல்.
இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம சாம்பல் பெண்ணாக்கிற இடத்துல ஆண்பனையை பெண்பனையாக்கி பனைமரத்துக்கே முத்தி கொடுத்தாரு கணக்கு. பாச பழி முதல் பறிச்ச பனைமரத்துக்கு அந்த இடத்துல முத்தி கொடுத்ததா செய்தியாளர் ஆதாரம் இல்லை, பல இடங்களில் ஆதாரம் ஒரு
மனித பிறவியில நாம சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னாக்கா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று நாம மாணிக்கவாசகரோட சேர்ந்து நம்ம தாராளமா சொல்லலாம். எழுத்து பார்த்தா
போயிட்டாரு.
நீங்க சொன்ன ஒரு நிலையோட விளக்கி சொல்லுகின்ற முக்கியமா விளக்கி சொல்லுவோம் என்பதாக சொல்லி அம்மா
சொல்லுங்க. இரவாமல் பிறவாமல்
இரவாமல் தான் முதல்ல சொல்லுவேன்,
இரவாமல் தான் முதல்ல சொல்றாங்க.
பிறப்பு வந்துருச்சு, இறக்கலாம் கூடாது, இறந்த நிலையில்
இருக்காது.
அது ஒரு குறிப்பு தான் நுழுக்காது, நான் எடுத்து சொல்றேன்.
அந்த திருவிடை மது அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கனியனும்
கட்டிப்பட்ட திருமணம் அது நீங்க பாடிருங்க. அவங்க திருப்பி நல்லா பாடுறாங்க.
கட்டி பட்டும் பனிமர குழல் பாவை நல்லும் தனி மூடி கவித்தல் ஆறும் வர இனி என் கண்ணடைந்தார்